ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இது வந்து இந்த சீசனோட ஃபினாலேங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரை மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா வீடியோ ரியாக்ஷன் மாதிரி ஒரு வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ரியாக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த வீடியோவுமே இதில் ஆடியோவோ அப்படியே கேட்கும், அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் போட்டு விடுங்க. குறைகள் இருந்தாலும் அதை அப்படியே போட்டு விடுங்க, நாங்கள் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ.
வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நீண்ட நாட்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு அடுத்த ஒரு எபிசோடில் உங்களோட சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடு, அதாவது 11வது எபிசோடா. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய ரிப்பீட்டடான கண்டென்ட் யோசிச்சுருந்தேன். அதெல்லாம் பண்ண வேணாம், ஏதாவது புதுசாக பண்ணலான்னு ஒரு ஐடியா யோசித்தேன். இந்த யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த வீடியோ ரியாக்ஷன் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணுறாங்களே, அது மாதிரி எதுக்கு ஆடியோ ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. சரி, அதை பண்ணிடலாமே, எக்ஸ்பெரிமெண்ட்டா அந்த எபிசோடு வைக்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அது ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு, ஒரு ஒரு மாசத்துக்கிட்ட. அப்புறமா பிராலியை கூப்பிட்டு இந்த மாதிரி பேச வேண்டாம் என்னன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது பிராலி தான். வணக்கம்டா பிராலி.
வணக்கம்டா.
ஏ பிராலியா சதீஷ்னு சொல்லவாடா, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுடா.
எப்படிதான் சொல்றேன்,
இல்ல இப்ப பிஎன்ஜி போடுறதுனா என்ன போடுறது, சதீஷ்னு போடவா இல்ல பிராலின்னு போடவா?
சதீஷ் என் போட்டோவே அனுப்புறேன், இனிமே என் போட்டோ இறக்கப்படும். நல்ல போட்டோக்கு நிறுத்திருக்கேன்னு நம்புறேன். இது வரைக்கும் நல்ல போட்டோக்கு எனக்காதனாலதான் வந்து பரவாயில்ல, பிராலி போட்டோவே போட்டுப்பான்.
சூப்பர்ரா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து 50வது எபிசோடு, அதாவது மண்டை குளரோட 50வது எபிசோடு. 50வது நோட்டி நம்ம பசங்க எல்லாரையும் கிருஷ்ண சபரி நீ எல்லாம் உட்காந்து பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிச்சேன். ஆனா வந்து இந்த சீசன் எண்டிங்கா முடிச்சுட்டு அடுத்த ஃபர்ஸ்ட் எபிசோடா இந்த முண்ட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அதை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற தாட்ல அதை விட்டுட்டேன். அப்புறம் சரி, இதை நம்ம இந்த மாதிரி ஒரு எபிசோட்ல முடிச்சிடலாம் இந்த சீசன் அப்படின்ட்டு தான் அதுல நம்ம கூட நீ இன்னைக்கு வந்திருக்கு.
சரி, வணக்கம். கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் 50வது பாட்காஸ்ட்.
ஆனா வெரி ஸ்லோடா, ரொம்ப கேப் விட்டு போட்டதுல ரொம்ப நாளா போடுறதும் இல்ல இந்த பாட்காஸ்ட். போடவே தோண மாட்டேன்ருச்சுடா இடையிலலாம்.
ஒருத்தர்
பெரும்பாலும் அந்த வார்த்தை வருது, அதனால
சொல்றேன். இப்பெல்லாம் வந்து அந்த கலாய்க்கிறதுன்ற வார்த்தையை தாங்கிட்டு ரோஸ்ட் ரோஸ்டர் வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே ஓவர் யூஸ் பண்றானுங்க வார்த்தை.
அதேதான்டா, ஓவர் யூஸ் ஆயிருச்சு இந்த கிரிஞ்ச வேர்டு மாதிரி. அதுக்கு மேல பீக் சினிமான்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அது இப்ப கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு. மூடநம்பிக்கையா ஒரு கேரக்டர் கொண்டு வந்தானுங்க, அதாவது இந்த சிம்பிளி சரத்து மாதிரியான ஒரு கேரக்டர். வீடு வீடு போறது சயின்டிபிக்கா பேய காட்டுறோம்னு சொல்லிட்டு இந்த இஎம்எஃப் ரீடரு கேமராவை தூக்கிட்டு நைட் விஷன் கேமரா இதெல்லாம் தூக்கிட்டு போய் 5வது எபிசோட்ல ஒருத்திய காட்டுவானுங்கடா. அதுல பாத்துட்டு இருக்காரு தான், சரி இவங்களே போட்டு எதுக்கு அடிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில சேனல்லாம் பாத்துக்கிருந்தேன். அது எப்படின்னா அவங்க எல்லாம் இல்லடா, அதெல்லாம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது.
சம்பாஷ் என்ன தெரியுமா, சிம்பிளி சிம்பிளி சரத் வந்து எங்க அண்ணனோட சீனியரா?
அப்படி விஷயம்.
ஆமா.
டேய் அவனே ஒரு கிரிக்கெட்டா உங்க அடிச்சு
விடுவான்டா. நான் ரேண்டமா என்ன தெரியுமா, அந்த சிம்பிளி சரத் வந்து செடி பிளாக்ஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல்ல வருவா அப்படி எப்பயாச்சு. ஆமா, அது எப்பயோ வந்தாரு, இப்பலாம் வரல. அப்ப வரும்போது நாங்க செடி பிளாக்ஸ் பார்க்கும்போது வந்து டக்குனு பார்த்து இவன் எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால போய் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிட்டு பாரு, நாங்க எங்க சீனியர் தான் அப்படின்னு. ஓஹோ அப்படியா விஷயம். அப்புறம் இவன் என்ன சேனல் வச்சிருக்கான்னு பார்த்தா சிம்பிளி சேனல், பேய்கள் ஜாக்கிரதை அந்த மாதிரி ஏதோ ஒரு பேய் காத்துறா அப்படின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கான்.
இந்த ராகாவின் மர்மதேசங்கள்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு பாட்காஸ்ட் இருக்கு பத்திரிக்கை.
அப்படியா
ஆமா,
இல்லைனா
5 நிமிஷத்துக்கு தான் அந்த பேய் கதை, அந்த டிஎம் கன்ஃபஷன் மாதிரி தான் இப்போ நம்ம பேச போற அந்த டாபிக் ரிலேட்டட் மாதிரி தான். அவளோட ஒரு எபிசோடுமே முழுசா கேட்க முடியாது, கேண்டாயிரும். போடுற மியூசிக்கே எடுத்த உடனே அந்த நாய் குலைக்கிற மாதிரி, அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அள்ளி காது வலிக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பா.
அது போ தகரப்பான இவனுங்க இவனுங்க பேசுறதா எனக்கு கண்டாகுது. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இது திருத்து பேசுவானுங்க பாரு அவனுங்களை பார்த்தாலும் எனக்கு ஒண்ணு காரணம்.
ஆமா, அதே கேட்டகரியில தான் இன்னைக்கு நம்ம ஒருத்தவனை பேச போறோம். இந்த சரவண அண்டி கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் அவன், அதுக்கப்புறம் சிவா இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். இவனுங்க எப்படின்னா ஒரு இது அனுப்பிச்சிருவானுங்க ஃபாலோவர்ஸ்,
பெரிய
இல்ல
ஷெர்லாக்
சப்ஸ்கிரைபர்ஸ்.
இன்வெஸ்டிகேட்டர் வந்து
ஆமா, பெரிய இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவானுங்க. ஆனா அவங்க போட்டு அடிக்கணும்னா இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ட்ட இந்த மாதிரி உங்களோட பேய் அனுபவங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இமெயில் ஐடியும் இன்ஸ்டா ஐடியும் கொடுத்துருவான். அவங்களும் உட்காந்து ஏதோ
சரி.
சின்னதாக அவங்க எப்படி ஷேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு இன்னும் க்யூரியஸாக தான் இருக்கு. ஏன்னா இவன் ஒவ்வொரு வீடியோவுமே 30 நிமிஷம் 25 நிமிஷம்னு போடுவான். அவன் சொல்றது அவ்வளோ பெரிய பேராகிராஃப் எப்படி இவன் போட்டிருப்பான்னு ஒரு டவுட் இருக்கு. அந்த சப்ஸ்கிரைபர் எப்படியும் சின்னமாக தான் எழுதியிருப்பானுங்க, அதை இவன் ஓவர் ஸ்டிச் பண்ணி ஏதோ இவனுக்கே நடந்த மாதிரி சொல்லுவானுங்க எல்லாரும்.
பிந்தப்பதான்
ஆமா, அந்த
நரேந்திரோட கையில இருக்குங்க அப்படின்னு சொல்லிச்சு. பெரிய ரிசிபீடியா எனக்கு மனசுல.
ஆமா, ரிசிபீடியாலாம் எவ்வளவு தேவையில்லடா இவங்களை கம்பேர் பண்றப்ப. ஒவ்வொரு
ரிசிபீடியா
மூட
ஒரிஜினல் கதையே கொஞ்சம் நிறைய அழகா நிறைய பண்ணுவோம் அப்படி ஒரு ஹிஸ்டரி எடுத்து.
அதுல இந்த சரவணண்டி கோச் கூட கொஞ்சம் பரவாயில்ல, இந்த சீரியல் கில்லர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் போய் ஓரளவு டீசென்டாவது பேசுவான். சிவா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் மக்கு குதி மாதிரி பேசுவான்டா நிறைய இடத்துல. அதனாலதான் நான் அவனை ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட்ல வந்து ட்ரை பண்ணலாம்னு வச்சிருக்கேன்.
சரி சரி புலந்துருவோம்.
ஆனா எனக்கு இதுக்கு முன்னாலலாம் பெரிய ஒரு வன்மம் இருக்கு. என்னமா இவங்க எல்லாம் எவ்வளவு பரவாயில்ல, இந்த மாதிரி டிஎம் கன்ஃபர்ஷன் உட்காந்து ஸ்டெச் பண்ணி சொல்றது. இன்னொரு ஒரு கூதியானுங்க இருக்கானுங்க, வளர்ந்து இப்ப ஒருத்தன் பெரியாளா வரானு வச்சுக்க, இந்த விஜய் சித்து இவங்க இப்ப வந்திருக்கானுங்கல்ல, இவங்க எப்படி இவ்வளவு பெருசா வந்தானுங்க, இவனுங்களோட ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜி தெரியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவானுங்க சில பேர்.
இப்ப நம்ம வந்து பேர்லாம் ரிவீல் பண்ணிருக்கோம், இவனுங்க அப்படின்னா சொல்லுங்க இவங்க அப்படின்னு. நண்பர்களே திருப்பி வருவோம்.
இவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவானுங்க. இவனுங்க எப்படி வளர்ந்து வந்தானுங்கன்னு அதுல ஒரு சென்ஸே இருக்காது.
ஓ இவனுங்களா, இது
நிறைய பேர்
போச்சு. அதாவது அவங்களே அந்த மாதிரி தான், நாங்க அப்படிதான் மேல வந்தோம்னு சொல்ல மாட்டாங்க. இவனுங்க வந்து கண்டுபிடிச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏ டு தி பிசி டாக் நன்கா வந்து இப்ப எப்படி ஃபேமஸ் ஆனா தெரியுமா, அவனோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா, அவனோட
வியூஸ்
எவ்வளவு
போகுது
தெரியுமா.
இது என்னன்னா நவீன இந்த முன்னாடி எப்படி இருந்தானுங்க, இவளோட சம்பளம் என்ன தெரியுமா ப்ரோ அப்படின்னு, அதே இப்ப டெவலப்டா இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க.
அதாவது இவனுக்கு ஸ்ட்ராட்டஜியை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது என்னன்னா அவங்க சேனல் வியூஸ் அதிகமா போகுது, அதை வந்து இவன் பிரேக் டவுன் பண்ணியிருக்கான். அப்ப இத பார்த்து நம்ம இதை ட்ரை பண்ணா நம்மளும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்புல பண்றது
கரெக்டா.
அதாவது பார்க்க வருவாங்க, ஆனா இவன் என்ன பண்றது, அவங்க பேரை நம்ம யூஸ் பண்ணி கிளிக் பைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யூஸ் பண்றது.
அதுல ரீசெண்டா ஒரு வளர்ந்து வந்த ஒரு சேனல் பார்த்தேன், அது எனக்கு பயங்கர ட்ரிகர் ஆயிருச்சு. சரி அதை யூடியூப்ல ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு நானும் 2 நாளா உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத பாக்குறேன், அது பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா அது ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடுற மாதிரி இருக்கு. அவனை வச்சு அடிச்சா அந்த மாதிரி தான் பாட்காஸ்ட்லேயே வச்சு அடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இறங்கிடலாமா
போய் வீடியோ பாட்காஸ்ட் பண்ணுவோம். சரி இப்போதைக்கு இந்த பாட்காஸ்ட் பண்ணுவாங்க.
ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தேனிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க
முழுமையாக பார்க்க போறோம். இந்த சம்பவம் மனதை உருக வைக்கும் அளவுக்கு இருக்கிறதோடு மட்டுமில்லாம
இவனோட இந்த பேட்டர்ன் பாத்துக்கிட்டியா, தேனிக்கு அருகாமையில்னு ஒரு லைன்
சொன்னானே,
எல்லா வீடியோலாம் நான் இதோ இதோட ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன். சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வெளிநாட்டுல பரதேசி மாதிரி தெரிஞ்சப்ப
என்னாச்சுன்னா,
இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். அது ஆக்சுவலா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ரூம்மேட்ஸும் நானும் டெய்லியும் ஒரு மாசம் டெய்லி இவனோட வீடியோ தான் உட்காந்து பிளே பண்ணி பாத்துக்கிட்டு இருப்போம். அது வந்து பயத்துக்காண்டி இல்ல, ஒரு ஃபன்னுக்கு, ஏதாவது ஒண்ணு காதுல ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணுமேனு. அப்ப நோட் பண்ணா இவனோட ஒவ்வொரு வீடியோலயும் அந்த ஊரை, ஒரு ஊரை சொல்லுவான். இப்ப திருச்சிக்கு அருகாமைன்னு சொல்லுவான், இல்லனா அதாவது தேனிக்கு அருகாமை இப்ப சொன்ன மாதிரி ஒரு ஊரை எடுத்துக்கிட்டு அருகாமைன்னு சொல்லுவானே தவிர அக்யூரேட்டா எதுவும் சொல்ல
மாட்டான்.
ஆமா, ஏன் சொல்ல வேண்டியதானே, அவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு சொல்றானே அந்த நடந்த சம்பவம் எல்லாத்தையும் போட்டு
இல்லாம திகிலும் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாம நீங்க அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க.
என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கீழே பார்க்குறேன்.
ஏ ஆக்சுவலாக இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து நைட் நேரமா, இது வந்து ஒரு அடிஷனல் பாயிண்ட்டாக நம்ம வச்சுருப்போம். இது வந்து நம்ம ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆயிடுச்சு. எதுக்கும் ஒரு கூடுதலாக இவன் சொல்கிற கதை நம்ம இதுவரை கேட்டது கூட கிடையாது. இந்த வீடியோமே நம்ம ரேண்டமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன
ஆ சரி
ஓகே, ஏதாவது கொஞ்சோண்டாவது பயம் வருதா என்னன்னு பார்ப்போம்.
ஓகே ரைட்டு,
நான் மணி 12 ஆக போகுது, பார்ப்போம்.
நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம்.
இதாண்டா அந்த கூதி அனுகளோட ஒரே பிரச்சனை. இந்த இதுல போய் டைப் பண்ணிக்கோனுங்க போல யூடியூப்ல, ஹாரர் நோ காப்பிரைட் மியூசிக்னு
பிரேசஸ் மியூசிக் மாதிரி
எஸ்எம்எஸ் பயங்கரமா போட்டு எடிட் பண்ணி வச்சிருக்கேன் இன்ட்ரோல.
இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேனியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 1995 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர்
போய் வச்சான் பார். 1957
95டா 95 தானே சொன்னேன்.
அப்படியா, அப்போ கூட பார்த்து 95 எவனோ அந்த நேரத்தில் போய் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு தூக்கின் போய் அந்த டைம்ல வச்சுட்டான். 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அழகிய கிராமம்.
ஆமாம்,
இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 95 காலகட்டத்துல இவருக்கும் இவருடைய காதலிக்கும் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கபிலனுடைய சொந்த ஊர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேனியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமங்க. அந்த கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுத்தியுமே விவசாய பூமிகள் தாங்க. அது மட்டும் இல்லாம மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்துல தான் இவங்களுடைய கிராமமே அமைஞ்சிருக்கு.
ஊர் பேரை சொந்த போறானா உட்கார்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை வயல்கள்
எப்படி
இருக்கு
ஏண்டா சதீஷ், இந்த சலார்ல நீ சலார் படம் பாத்தியா?
அதெல்லாம் என்ன அந்த கிராமத்தை பாக்கலடா.
இல்ல எனக்கு அதான் ஃபீல் ஆகுது. அதுல ஒரு கேள்வி கேட்டா கேள்விக்கு ஆக்டிவ் வாய்ஸா சொல்லாம பாசிவ் வாய்ஸா சொல்லுவானுங்க. அந்த மாதிரி சொல்றான் ப்ரோ. அது எந்த ஊரு ப்ரோ? தேனிக்கு அருகாமையில் இருக்க ஒரு அழகிய கிராமத்துல மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடி அடியில இருக்கக்கூடிய கிராமம்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அதுக்கு பேர் சொந்து போயிருந்தேன்னு எனக்கு நாலு நேரத்துக்கு இவ்வளவு நீ கஷ்டப்பட்டு அழகிய வயல் பெரிய ஆலமரம் ஆலமரத்துக்கு என்ன பச்சை
இந்த கபிலன் அப்படிங்கிறவரு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிப்பதற்காக ஒரு அரசு பள்ளியில போய் படிச்சிருந்திருக்காருங்க. இவருடைய கிராமத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளிதாங்க அந்த பள்ளிக்கூடம் இருந்திருக்கு. அதே மாதிரி கபிலனுடைய அந்த கிராமத்திலிருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலிருந்தும் நிறைய மாணவர்கள் மாணவிகள் வருவது வழக்கங்க. அப்படி பக்கத்து கிராமத்திலிருந்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்த பெண்ணினுடைய பேர் தாங்க நிரஞ்சனா, இந்த கபிலனுடைய காதலி அப்படின்னே சொல்லலாம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த நிரஞ்சனா அப்படிங்கிற பெண் மேலே கபிலனுக்கு தன்னை எரியாம காதல் வருதுங்க. அந்த காதலை சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நிரஞ்சனா அப்படிங்கிற பெண் வந்து வேறு ஒரு கம்யூனிட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிரஞ்சனா அப்படிங்கிற பெண்ணோடு பிறந்தவங்க ஒரு அக்கா, அப்புறம் ஒரு அண்ணன், அப்புறம் மறுபடியும் இவங்களுக்கு அடுத்து இரண்டு தங்கச்சிகள்ங்க. மொத்தம் அஞ்சு பேர் இருந்தாலும் கூட அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் விவசாய பூமி இருக்கக்கூடிய காரணத்தினால நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து அந்த சமயத்தில் நிரஞ்சனாவுடைய அக்காவுக்கும் அண்ணனுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. அவங்களுடைய அக்காவை நல்ல கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ணன் கனடாவுக்கு குடிபெயர்ந்து குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அதற்கடுத்த பெண் தாங்க இந்த நிரஞ்சனா அப்படிங்கிற பெண். 11-12 வகுப்பு இந்த கபலினோடு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நிரஞ்சனாவை பார்த்த உடனே காதல் வந்திருந்தாலும் கூட சொல்ல தயங்கிட்டே இருந்திருக்காருங்க. ஒரு வழியாக பள்ளிக்கூடம் முடிகிற வரைக்கும் அந்த காதலை கபிலன் தெரியப்படுத்தவே இல்லைங்க. இருந்தாலும் கபிலன் நிரஞ்சனாவை காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவ மாணவிகளுக்கும் தெரியுங்க. பள்ளிக்கூடம் முடிந்த பின்பு ஒரு வருடம் இரண்டு வருடம் அப்படின்னு சொல்லிட்டு சரசரனு நாட்கள் உருண்டு ஓடி போயிருச்சுங்க. அந்த சமயத்திலையும் அடிக்கடி பக்கத்து ஊருக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நிரஞ்சனாவை
பின்னாடி வர
பேக்ரவுண்ட்
மியூசிக் வச்சிருக்கேன்.
பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு இது ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீலை கொடுக்குதுடா. அந்த நேரம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து மண்டையில் பதிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இது வந்து பேய் கதையா இல்லை ஏதாவது ஆணவ குல கதையா? ஆணவ குல கதை
அப்படியா? தென்ன பார்க்கணும்.
எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும்.
ஆவியின் பயங்கரமும் சோகமும் ஆவி. சரி போவோம்.
பையனை பொறுத்தளவு நல்ல படிக்கக்கூடிய காரணத்தினால இந்த நிரஞ்சனா அப்படிங்கிற பெண்ணும் கபிலன் கிட்ட நல்லாவே பேசுவாங்க. ஆனா காதல் வந்து கபிலனுக்கு மட்டும்தாங்க இருந்திருக்கு. அந்த பெண் காதலிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோவை முழுமையா பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஒரு வழியாக பள்ளி பருவம் முடிஞ்சு இரண்டு வருடங்கள காலகட்டங்கள் ஆன பின்பு அவங்களுடைய தோழர்கள் எல்லாருமே வந்து அந்த பெண் கிட்ட காதலை தான் சொல்லி தோழடா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு சரியான நேரம் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் காத்திருக்கும் போது ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று அமையுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நிரஞ்சனா அப்படிங்கிற பெண்ணினுடைய குடும்பம் விவசாயம் தானே பண்றாங்க. அவங்களுடைய விவசாய பூமி எல்லாமே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் தாங்க இருக்கு. வயல்வெளிகளாக இருக்கு. அந்த வயல்களுக்கு எல்லாமே காவலுக்கு இரண்டு பேர் வீதம் நைட்டு வந்து இருக்கணுங்க. என்ன காரணம் அப்படின்னா மிருகங்கள் வந்து அந்த வயலை வந்து அழிச்சிட்டு போயிருங்க. அதனால பக்கத்து தோட்டக்காரங்க ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேர் 3 பேர் வீதம் நைட்டெல்லாம் வந்து பரல் போட்டு காவலுக்காக இருப்பாங்க. அந்த தோட்டத்தை சேர்ந்தவர்களே காவலுக்கு இருப்பது வழக்கங்க. அல்லது முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணம் கொடுத்து காவல்காரங்களை வைப்பாங்க. அதே மாதிரி 2 வருட காலகட்டம் கழிச்சு நிரஞ்சனாவினுடைய கிராமத்தை சேர்ந்த கூட படித்த ஒரு பையங்க முகிலன். அந்த முகிலன் அப்படிங்கிற ஒரு நேராக காலையில் சைக்கிள் எடுத்துட்டு இந்த கபிலன் வீட்டுக்கு வர்றாருங்க. வந்த உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நைட்டு காவலுக்கு வயக்காட்டுக்கு வரையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. அப்போது கபிலனுக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க ஊருக்கு போகிறோம், எப்படியாவது நிரஞ்சனாவை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்குறாருங்க கபிலன். ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா மிருகங்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக உயிராபத்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காவலுக்கு போன நிறைய பேர்த்த யானை கரணி அப்படின்னு சொல்லிட்டு தாக்கி இறந்து கூட போயிருக்காங்க. அதற்கு பயப்பட்டு கபிலனுடைய பெற்றோர்கள் விடவே மாட்டாங்க. இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக காவலுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த கிராமத்துல
தெரிஞ்சு கபிலனுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல கதைகள் மைண்டுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போகுதுடா. எல்லா இடையும் ஜிகர்தண்டா. அந்த இது அம்புலின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும்ல, எனக்கு எனக்கே ஆமா அம்புனி எனக்கு எது தெரியுமா, இருக்கேன் இவன் இவன் எதுக்கு திடீர் திடீர்னு அதுல வந்து தூய தமிழ் போயிட்டு வராரு, திடீர்னு நார்மல் தமிழ் பேசுறாரு. இவர் எல்லா வேடியெல்லாம் இதே ஃபார்முலா தான். ஐயோ நானே ஃபார்முலா நியூஸ் பண்றேன். எல்லா வேடியெல்லாம் இ
அப்படின்னு
இந்த
சொல்லிட்டு
பேய் கதையை பொறுத்தவரை சதீஷ் சில வார்த்தையெல்லாம் தூய தமிழ்ல பேசினா ரொம்ப பயமா இருக்கும்.
ஆனா தாண்டி இது இன்வெஸ்டிகேஷன் எது சேனல் பண்ணுச்சார், யாரோ ஒருத்தர் அனுப்புறத வாங்கி அப்படியே பதிக்கிறாரு. இன்னும் இவர் நரேட் பண்றாரு, நரேஷன்
கூட எனக்கு தெரிஞ்சு
அந்த ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் எழுதுவாருன்னு நினைக்கிறேன்.
ஸ்கிரிப்ட் மட்டும் தான் எழுதுவாரு, அதாவது எப்படி இதை கொண்டு போகலாம் அரை மணி நேரத்துக்கு.
ஸ்கிரிப்ட் ஏறதுக்குலாம் இந்த வந்து இவர் வந்து அவர் நவ் பண்ணாங்களோ இப்படி நவ் பண்ணாங்க மெல்க் பண்ணச்சு மணி கீழ எழுது அந்த எழுது இந்த எழுதுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதிருக்காரு.
என்னன்னு புரியல
அப்படி
காவலுக்கு போகக்கூடிய அந்த வயல்வெளி வேற யாரோடதும் கிடையாதுங்க, நிரஞ்சனாவுடைய வயக்காடுதான். எப்போதுமே அவங்களுடைய அப்பா தான் வயக்காட்டுக்கு காவலா இருப்பாருங்க இரவு நேரத்துல. ஆனா திடீர்னு காய்ச்சல் வந்த காரணத்தினாலதான் காசு கொடுத்து கபிலனை கூப்பிட்டு இருக்காருங்க அவருடைய நண்பன். அதற்கடுத்து நிரஞ்சனாவுடைய வயக்காட்டுக்கு தான் காவலுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரா
இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல, அவன் காலேஜ் தானே படிச்சுக்கிட்டு இருக்கான்,
படிக்காம எதுக்கு இப்ப காவலுக்கு இருக்கான்,
காவலுக்கு இருக்க போறான், எதுக்கு காசு காசு குடுக்கறான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அனுப்பி வச்சிருவாங்க. நான் இஷ்டத்துக்கு கதை அப்படின்னு மாறுது போனேன், காலேஜ் படிக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னது, காலேஜ்ல படிக்கிறேன், ரெண்டு வருஷம் அதாவது 12th முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. சரி, 12th முடிச்சு 2 வருஷம் வந்து என்ன பண்ணுவாங்க, காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ் படிப்பாங்க.
ஏதோ ஒரு காலேஜ் இப்ப ஆர்ட்ஸ்னால 3 வருஷம் வரப்போகுது, இன்ஜினியர்னா 4 வரப்போகுது, ஆர்ட் படிக்கிறன்னா ஒரு 5 வருஷம் போல, எப்படியும் காலேஜ் தான் படிச்சுட்டு
இருப்பான். அப்படி பார்த்தா போயிட்டு என்ன சொன்னா, லவ் ப்ரப்போஸ் பண்ண சொன்னாங்க. ஓகே, திடீர்னு அங்கேயே அப்ரப்டா கட் ஆகுது. கட் ஆயிட்டு இந்த காவல் கதை வந்தானுங்க
டக்குன்னு.
லவ் ப்ரப்போஸ் பண்ண சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே அங்கிருந்து அப்ரப்டா கட் பண்ணிட்டு இங்க வந்துட்டானுங்க. காவலுக்கு வேணும்னு சொல்லிட்டு, காவலுக்கு வேணும்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போனாங்க. இவனுக்கு பதிக்கிற வேணாம் ஒண்ணுமே மயிறு வேணவே முடியாம வீட்டுல இவனுக்கு.
ஆமா, பைத்தியகார குதி. இந்த பேபின்னு சொல்லிட்டு ஒரு லூசு படம் இருக்கு தெலுங்குல, அது மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ. எங்களா
எல்லா படத்தையும் உட்காந்து பாக்குற பொண்ணுப்பா
இல்லடா, கண்டென்ட் கொஞ்சம் அப்டேட்டா இருக்கட்டுமேனு ஒரு படத்தையும் மொக்க படத்தெல்லாம் உட்காந்து பாத்து இருந்தேன்டா. ரீசெண்டா காஞ்சரிங் கண்ண பொண்ணு எல்லாம் வந்துச்சு இல்ல ஒரு படம்,
மற்றும் கபிலன் ரெண்டு பேரும் போறாங்க. எப்போதுமே இரவு காவல் யாருடைய வயக்காட்டுக்கு இருக்குமோ அவங்களுடைய வீட்டுலதான் சாப்பாடுங்க. அதை அடிப்படையாக கொண்டு கபிலன் மற்றும் முகிலன் ரெண்டு பேருமே நிரஞ்சனாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படியே காதலியையும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது கபிலன் நினைச்ச மாதிரியே சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறது நிரஞ்சனா தாங்க. ஏற்கனவே பள்ளி தோழன் அப்படிங்கிற காரணத்தினால நல்லா மனசு விட்டு பேசுறாங்க, ரொம்ப நாள் ஆளவே காணமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து குதூகலமாக நேரா வயக்காட்டு காவலுக்கு கபிலன் கிளம்புறாருங்க. கிளம்பி போகும்போது தனக்கு உணவளிச்ச அந்த சாப்பாடு வந்து காதலி தனக்காகவே செஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு நேரா வயக்காட்டுக்கு போறாருங்க தன்னுடைய நண்பன் முகிலனோடு சேர்ந்து. ஒரு வாரம் முழுவதுமே காவலுக்காக கபிலன் மற்றும் முகிலன் அங்கே இருக்க வேண்டிய கட்டாயங்க. இரவு நேரம் மட்டும்தாங்க காவலுக்கு இருக்க வேண்டியது வரும், பகல் வந்து வீட்டுக்கு போகலாம். அந்த சமயத்துல பகல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இரவு நேரா நிரஞ்சனா வீட்டுக்கு போய் சாப்பிடும் போதெல்லாம் நல்லா சந்தோஷமாக தாங்க கபிலன் ஒரு வாரம் முழுவதும் சாப்பிட்டு நிரஞ்சனாவை பார்த்து வயக்காட்டுக்கு போயிருக்காருங்க. அதே மாதிரி இவங்க காவலுக்கு போன ஒரு வார காலகட்டமும் மிருகங்களுடைய தாக்குதலோ எதுவுமே இல்லைங்க.
ஒரு வாரம் அந்த இந்த தாயிலே கெட்டவத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு பார்த்தாலும் வருதேடா. ஒரு வாரமா நைட் நைட் இப்படி வந்தானா, எப்படி பகல்ல எழுந்திரிச்சு போவான்
காலேஜ்? அப்ப காலேஜுக்கு போறானா? அதாவது அது எப்படி சொல்லணும், நிஜமானே அது காலேஜ் டைமா இல்ல காலேஜ் லீவு டைம்னா
அது ப்ராப்பராவும் கால மாட்டேன்.
கதை அவன் அப்படிதாங்க சொன்னான், நான் இப்படி ஏறிக்கிட்டேன் அந்த மாதிரி சொன்னான்.
கத்திக்கிட்டு உள்ள வந்த மாதிரி பார்த்த உடனே வெடிகள் வந்து கையில கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நெருப்பு பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த மிருகங்களை துரத்துவதற்காக போவாங்க. அப்படி பரல இருந்து கீழே இறங்கி யானையை துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகிலன் மற்றும் கபிலன் இறங்கும் போதே யானை போயிருச்சுங்க. ஒரு வார காவல் முடிஞ்சு கடைசியாக நிரஞ்சனாவினுடைய வீட்டுக்கு காவலுக்கான பணத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி பணம் வாங்க போகும்போது கபிலனுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. இருந்தாலும் இவங்களுடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிற காரணம் மட்டும் இல்லாம வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு வார காவல் இருந்தையில பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கேட்பாங்க. வேற வழி இல்லாம வீட்டுக்கு போய் பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகிலன் மற்றும் கபிலன் நேரா நிரஞ்சனாவுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போதே பயங்கர சத்தமா இருக்குங்க வீடு முழுவதும். ஏதோ சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓரமா நின்று கேட்டுட்டே இருக்காருங்க. அப்போதான் புரிஞ்சிருக்குங்க, நிரஞ்சனாவுடைய மூத்த அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய அக்காவுக்கும் அக்கா ஹஸ்பண்டுக்கும் ஏதோ சண்டை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை பெரிதுபடுத்தாம காவலுக்கான பணத்தை வாங்கிட்டு நேரா கிராமத்துக்கு வந்துட்டாருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு முகிலன் வந்து கபிலனை தூண்டி விட ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த பொண்ணுதான் கூட நல்லா பேசுதலடா, நீ ஏன்டா பயந்துகிட்டு தன்னுடைய காதலை 3 வருஷமா வச்சுக்கிட்டே இருக்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்லிடுறா சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லும்போது கபிலனுக்கும் ஒரு வகையான தைரியம் வந்துருச்சுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்காருங்க. நம்ம சேனல் வீடியோஸ் அப்படின்னாவே த்ரில்லிங் மற்றும் ஹாரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும்
தெரியுங்க.
ஐயோ டிஸ்கார்ட் டர்போல எப்பரா ஸ்கிப் பண்றது?
அவங்க வந்து ஏழ்மையான குடும்பம், ஆனா வந்து நிரஞ்சனா வந்து பணக்கார குடும்பமா, ஆனா பணக்கார குடும்பம் வயல் வணிகன் சரி விவசாயம் பண்றாங்க, சரி அது பண்ணையா தான் இருக்கும் விவசாயம் சொல்லிப்பாங்க. ஓகே
ஓகே,
ஆமா அதான் பண்ணையார் தான், அது பண்ணையார வந்து இவனுங்க விவசாயம் சொல்லி ஏமாத்திப்பானுங்க. அது
நினைக்கிறேன்
ஓகேயா. சோ பண்ணையார்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணையாரெல்லாம் தான் ஒன்னும் பண்ண மாட்டாங்க, அவன் விளைவிக்கிறதுக்கு வந்து விவசாய கூலியை கூப்பிட்டுப்பாங்க. நைட்ல பாதுகாக்கிறதுக்கு வந்து பாதுகாக்கிற வாட்ச்மேன் கூலி கொடுத்து ஒருத்தவங்க எதுக்குறாங்க. அந்த மாதிரி எதுக்கும் போது வந்து இவர் வந்து இவரே அவங்க அப்பாவே இருந்தாங்க, அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டுதான் வந்து ஆள் வச்சிருக்காங்க. அப்பதான் வந்து முகிலன் வந்து போயிட்டு கபிலனு கூப்பிடுறாரு. இஷ்டத்துக்கு பேரு ரைமிங்கா இவரே எழுதியிருக்காரு போல, இது
எப்படி ரைமிங்கா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க.
சரின்னு சொல்லிட்டு முகிலன் வந்து கபிலனு கூப்பிட்டு ரெண்டு பேரும் வந்து ஆஹா நிரஞ்சனா வீட்டுக்கு வர போறோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறாரு. வந்துட்டு ஆறாம் ஒரு வாரம் ஆயிடுச்சு, சண்டையெல்லாம் கண்டுக்காம போயிட்டாரு. இப்ப நடுவில் ப்ரொமோஷன் போயிருக்காரு, பாப்போம் அடுத்து கதை.
இதுக்கு நடுவில் அவங்க அக்காவோட வீட்டுக்கெல்லாம் ஏதோ பிரச்சனை போல, என்னடா சீரியல் மாதிரி போயிட்டு இருக்கா.
அதான் சொல்றேன், கதை கதைக்கு கதைக்குள்ள வர மாத்திரம் அவங்க அக்கா பிரச்சனை வந்தா எனக்கு என்ன ஆரம்பிச்சு.
உங்க அக்கா யாருக்குள்ள ஓடி போனாலும் கேட்கல, கதையை சொல்றாங்க. அதான்
கரெக்டா காவலுக்கு போன 10-20 நாட்கள்ல இன்னொரு வாய்ப்பு இந்த கபிலனுக்கு கிடைக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கபிலனுடைய கிராமத்திற்கும் இந்த நிரஞ்சனா அப்படிங்கிற கிராமத்திற்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா.
என்ன கிராமத்து பேர் சொல்லாம கபிலன் கிராமம் நிரஞ்சனா கிராமம்னு பேர் வச்சுதான்.
எக்ஸாம்பிள்காக ஏதாவது ஒரு பேரு சொல்லட்டும்டா, அதுவும் சொல்ல மாட்டேறான்.
கிராமத்தை இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க.
எப்பறா நம்ம இது கற்பனை பண்ணிக்கிறது, கிராமம் ஏ கிராமம் பி என்ன கற்பனை பண்ணிக்கிறது.
இல்ல கபிலன் கிராமம் நிரஞ்சனா கிராமம் அடுத்து
போங்கடா.
இடையில வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குங்க. அந்த முருகன் கோவில் வந்து சுத்தி இருக்கக்கூடிய 5 கிராமங்களுக்கும் பொதுவான ஒரு கோவிலுங்க. அந்த கோவில
முருகர் கோயில், முருகர் கோயில் தானே முருகரையா காமிக்கிறாங்க மேலே.
முருகரா
முருகர் என்ன, ராமருக்கே வந்து முருகரை தான் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்காரு. சரி பேசக்கூடாது. சரி முருகர் கோயில் தான், அடுத்து போவோம்.
இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் அப்படியே, இவன் பேட்டர்ன் ஒண்ணு சொன்னேன் ஒரே மாதிரி இருக்கும்னு. லாஸ்ட்ல எப்படி முடிப்பானா, முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி முடிப்பான்டா. லாஸ்ட்ல ஏதாவது ஒரு சாமியார் வந்து காப்பாத்துவான், கிறிஸ்டியன்னா அந்த மாதிரி அதுல உள்ள ரிலேட்டடா எவனாவது வந்து காப்பாத்துவான். அந்த மாதிரி முடிக்கிறானா என்னன்னு பாப்போம். அது மாதிரி முடிச்சானா அவ்வளவுதான், வெறியாயிருவேன்டா.
மொத்தமா சேர்த்து அதிச்சிருவோம்.
நீ காதலை வெளிப்படுத்திடுறா அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி தோழிகள் மற்றும் தோழர்கள் உற்சாகப்படுத்தி கபிலன் கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி கபிலனும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது, நினைச்ச மாதிரி அந்த திருவிழாவிற்கு இரவு நேரத்துல வந்து நிரஞ்சனா கோவிலுக்கு வர்றாங்க. கோவிலுக்கு வந்த நிரஞ்சனாவை தோழிகள் மற்றும் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து கபிலன் உனக்காக வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி கொடுத்துருக்காங்க தனியா பேசுவதற்காக. தனியா போய் பேசும்போது கபிலன் நினைச்ச விஷயங்கள் அனைத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாருங்க. நான் உன்னை 11ஆம் வகுப்புல இருந்தே காதலிச்சுட்டு இருக்கேன், எப்படி சொல்வதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். என்னுடைய குடும்பம் ஏழை குடும்பமாக இருந்தாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணா நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நிரஞ்சனாவுக்கும் கபிலன் மேல காதல் வந்திருக்குங்க, எப்ப சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க. உடனே இதை ஏன்டா இவ்வளவு வருஷம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிரஞ்சனா சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளிக்கூடம் படிக்கும் போதே கபிலன் கிட்ட அடிக்கடி நிரஞ்சனா வந்து பேசுவாங்க. அதற்கு பின்பு எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காருங்க. அதற்கடுத்து கிட்டத்தட்ட 2 மாத காலகட்டங்கள் அடிக்கடி இந்த முருகன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நிரஞ்சனா வர சொல்லி தனிமையில் சந்திச்சு மீட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க.
வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூப்பிட்டு
வேலைக்கிழமை வேலைக்கிழமை ஆனா சாய்பாபா மாதிரி முருகனுக்கு என்ன வெள்ளிக்கிழமையாடா
இவனுங்களா ஒரு கிழமையா சூஸ் பண்ணிருக்காங்க. சரிவா,
இது என்ன தமிழ் தமிழ் மூவியை எடுத்திருந்தா இந்த நேரத்துல ஒரு மாண்டேஜ் பாட்டு வந்திருக்கும்.
2 மாத காலகட்டம் கழிச்சு இவங்க இருவருமே பிரிஞ்சு போவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையுதுங்க. என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கபிலன் அப்படிங்கிறவரு பிசிக்கு அப்ளை பண்ணியிருக்காருங்க, போலீஸ் ட்ரைனிங் எடுப்பதற்காக அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த போலீஸ் ட்ரைனிங் போவாங்க இல்லையா கான்ஸ்டபிளாக போவதற்கு, அந்த மாதிரி அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே செலக்ட் ஆகிட்டாரு இருக்குங்க. 8 மாத ட்ரைனிங் இருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கு போக வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வந்துடுதுங்க. உடனே அன்றைய வெள்ளிக்கிழமை காதலியை மீட் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாருங்க. நான் போயிட்டு போஸ்டிங் வந்துருச்சு அப்படின்னா, 8 மாத காலகட்டம் அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு போஸ்டிங் வந்துருச்சு அப்படின்னா நான் தைரியமாக வந்து உங்களுடைய வீட்டில் பொண்ணு கேட்குறேன், கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. முடியல அப்படின்னா நம்ம அடுத்தக்கடுத்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்கிட்ட சொன்ன உடனே நிரஞ்சனா அப்போது தான் கபிலனை கட்டி பிடிச்சி அழுதுருக்காங்க. அந்த சமயத்தில் நிரஞ்சனாவை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி 8 மாத காலகட்டம் தானே சீக்கிரம் வந்துட அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. 95ஆம் காலகட்டத்தில் இந்த இங்கிலாந்து லெட்டர் மட்டும் தாங்க போட முடியும். அதே மாதிரி இந்த 1 ரூபாய் காயின் கூட அந்தளவுக்கு அங்கே தொடர்பு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்தளவு வசதி கிடையாதுங்க. இந்த கபிலன் அப்படிங்கிற ஒரு நேராக போலீஸ் ட்ரைனிங் போவதற்காக மதுரை வந்துட்டாருங்க. மதுரையில் தான் அவருக்கு ட்ரைனிங். கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டங்கள் கழித்து தான் கிராமத்திற்கே திரும்ப கபிலன் வந்திருக்காருங்க. வந்த உடனே வீட்டில் அம்மா அப்பாவை பார்த்துட்டு நேராக நிரஞ்சனாவுடைய வீட்டுக்கு போகலாம், நிரஞ்சனாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக நிரஞ்சனா இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போகிறாருங்க. அங்கே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய முகிலன் கபிலனை பார்த்த உடனே கட்டி
நீ சொன்ன நடக்கல பாப்போம்.
இது இல்லடா செத்துட்டாலாம் சின்ன கற்பனை பண்ணேன், ஒருவேளை நடக்குமோ.
இல்ல சாவலையாமே வந்து கத்தி புத்தி கத்தி புதிச்சு அணுகுடாமே நிரஞ்சனா.
ஃபியூச்சர்ல எதுவும் சாவலாம்ல, இல்லடா ஒரு கியூரியஸா இருக்க அவ செத்துட்டா நல்லா இருக்கும்னு.
பெரிய அக்னி சாவதிச்சுதான் வந்து கதையை மிருகேத்துவாரு.
எதுக்குடா சம்மந்தம் இல்லாம அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நிரஞ்சனா நம்மள எல்லாம் விட்டு போயிட்டாடா உயிரோடு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன
என்னடா
ஆச்சு அப்படி சொல்லிட்டு ஓரளவுக்கு தேறி உட்கார்ந்து முகிலன் கேட்கும் போது எல்லா விஷயத்தையும் முகிலன் ஒவ்வொன்னா சொல்றாருங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த காவலுக்கு ஒரு வார காலகட்டம் இந்த முகிலனும் கபிலனும் போய் இருந்துட்டு வீட்டில் போய் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது போனாங்க இல்லையா, அந்த வீட்டில் சண்டை நடந்ததுக்கான காரணம் அக்காவும் அக்கா ஹஸ்பண்ட்னு சொன்னியா. அக்கா ஹஸ்பண்ட் எதற்காக சண்டை போடுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிறைய வருடங்களாயும் கூட திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லவே இல்லைங்க. கடைசியாக மருத்துவர்கிட்ட எடுப்பை செக் பண்ணி பார்க்கும்போது நிரஞ்சனாவுடைய அக்காவுக்கு தான் குறை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. குழந்தை பிறக்கவே பிறக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் அவங்களுடைய அக்கா ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் சண்டை போட்டிருக்காருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்காவுடைய ஹஸ்பண்ட் நல்ல கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. இவங்களுடைய மொத்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தையும் அவங்களுடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட் தாங்க பார்த்துருக்காரு. அதே மாதிரி அண்ணன் ஒருத்தருக்காரு சொன்னா, அவரை கனடா அனுப்பி வச்சதும் அக்காவுடைய ஹஸ்பண்ட் தாங்க. வேற வழி இல்லாமல் குடும்பத்தார் அந்த நபர் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அப்போது அந்த நபர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்னா இவகிட்டிருந்து எனக்கு டைவர்ஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா தங்கச்சியான நிரஞ்சனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் கேட்டாருங்க. நிரஞ்சனாவுக்கும் அவங்களுடைய அக்கா ஹஸ்பண்டுக்கும் கிட்டத்தட்ட 12 வயசு 13 வயசு டிஃப்ரெண்ட் ஆகுங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம கேட்ட காரணம்,
இவன் சொன்னா அந்த நிரஞ்சனா ஃபேமிலியே ஒரு பணக்கார ஃபேமிலின்னு அவங்க அப்பா என்ன பண்ண, அப்ப
அவரை விட அவங்க அந்த பையன் வந்து கோதீஸ்வரர்
தான். ஆமா, என்ன
பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து, சரி உன் பொண்ணு வேணாம், உன் பொண்ணு இன்னொரு ரெண்டாவது பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு
போயிட்டாங்க.
அந்த சமயத்தில் ஏற்கனவே பொருளாதாரம் முழுவதும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காரணத்தினால குடும்பத்தாரும் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டாங்க. கனடாவில் இருக்கக்கூடிய அண்ணனுக்கும் அவர் தான் சப்போர்ட் பண்ண காரணத்தினால அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன, அக்கா வந்து வாழவட்டியா போவா, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பத்தில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால நிரஞ்சனாவை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிரஞ்சனா எவ்வளவோ முடியாது முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியும் கூட அவங்களுடைய அண்ணன் கனடாவிலிருந்து கிளம்பி வந்து நிரஞ்சனாவை அடிச்சே போட்டாருங்க. வேற வழி இல்லாமல் நிரஞ்சனா தாலியை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு திருமணமும் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சு அக்காவுடைய ஹஸ்பண்ட் ஒரு சைக்கோ
அப்படின்னு கனடா வந்து கிளம்பி வந்து அடிச்சு கல்யாணம் பண்ணுது அப்படின்றாங்க. கனடா நீதான் செட்டில் ஆயிட்டல, கனடால நீதான் செட்டில் ஆயிட்டல, எவ்வளவு காசு கொடுத்தானோ அதை இவனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி விட்டு போதா மயிறு அப்படின்னு தான் போயிட்டு இருப்பான்.
இல்லன்னா வேற ஏதாவது பொண்ணை புடிச்சு கொடுங்களா, ஏன்னா சொந்த ஃபேமிலிக்குள்ளே இப்படி என்னமோ டாபு டாபு கேட்டகரியில பண்ணிடுறீங்க.
அதான் நீ கேட்கக்கூடாது, எங்க ஊர்ல அப்படிதான் கிராமம் அப்படின்னா
கேட்டா வில்லேஜ். இன்னே 13 நிமிஷம் வந்துருச்சுடா, ஒரு துளி கூட பயம் வரலடா. இன்னும்
பயம் இதுக்கப்புறம் தானே ஆவிகளே, நாங்க ஆவியே இறக்கல, ஒண்ணு நெஜ கதை தானே சொல்றோம் அப்படின்னு.
இதுக்கப்புறம் என்ன நடக்குமா, அவன் வந்து பழி வாங்குவா, மொத்த குடும்பத்திலயே யாரையாவது ஒருத்தவங்க சேர்த்து போயிருவாங்க.
பண்ணாத கொடுமையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தங்கச்சியை கல்யாணம் பண்ண காரணத்தினால அக்காவையும் வந்து ஒரே குடும்பத்துல டைவர்ஸ் பண்ணாம வச்சுக்கிட்டாங்க. இதுல இன்னும் ஒரு மோசமான கொடுமை என்ன சொல்லி பார்த்தா, அக்காவையும் தங்கச்சியும் ஒரே பெட்ல வச்சு தப்பான விஷயத்துல வந்து அந்த நபர் சைக்கோ வந்து ஈடுபட்டு இருந்திருக்காருங்க.
தப்பான விஷயம் சொல்றான், அறிவுறுக்கான என்ன, மூணு பேருக்கும் கனெக்ஷன் வந்து த்ரீசம் பண்ணா தப்பு
இல்லை.
யாருக்கும் ஒருத்தர் கன்சென்ட் இல்லைனாலும் அது வந்து கன்சென்ட் இல்லதான், அது வந்து ஒருத்தருக்கு பொறுத்து அது வந்து தப்பு.
ஆனா இங்க பாரு, அவளுக்கு விருப்பமும் கிடையாது கல்யாணத்துல, சொந்த அக்காவோட படிக்கிறது வேற, எமோஷனலி எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும்.
இது தப்பு. ஆனா இவன் வந்து என்ன சொல்றது, அந்த செக்ஸே வந்து ஒண்ணு தப்புன்ற மாதிரி
சொன்னவனாம்.
அது தப்பு, அத வந்து தப்பான விஷயம் அப்படின்னு
சொன்னதும் தப்பு. தமிழ்ல பேசுறான், பாலியல்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ண மாட்டானா?
அதுதான் அப்படி சொன்னிருக்கலாம், அந்த மாதிரி சொல்லிருக்கலாம், இல்ல தம்பதியன் தாம்பத்தியம்
அந்த மாதிரி கூட சொல்லிருக்கலாம். தூய தமிழ்ல 1008 வார்த்தை பேசுறான, தேனிக்கு மிக அருகாமையல் அழகியல்.
அதான் அவனுக்கு என்ன, அப்போ வந்து அவன் என்ன சொல்ல வரான், அந்த நம்ம உருவான ஒரு செக்ஷன் வந்து தப்புன்ற மாதிரி சொல்ல வரான், அது தப்பு. பட் ஆனா ஒருத்தருக்கு வந்து புதிக்காம இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன் மாதிரி அது வந்து ரொம்ப ட்ராமாவா தான் இருக்கும், ட்ராமா டைசிங்கா இருக்கும். நம்ம தங்கச்சி கூட வந்து இவன் வச்சு இது பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு.
தப்பு தான் ஆக்சுவலா அந்த கேரக்டரே சைக்கோ தைலியா நம்மள்ட்ட சொல்லி இருக்கலாம். அவனு ஒரு சைடு விட்டுட்டான், எனக்கு தெரிஞ்சு அவன் தான் சாக போறான்னு நினைக்கிறேன்.
சைக்கோன்ற வார்த்தை இப்ப யூஸ் பண்ணுவான் பாரு.
3 மாத காலகட்டத்திலேயே நிரஞ்சனாவுக்கு தாங்க முடியாத கொடுமையில கர்ப்பமும் ஆயிட்டாங்க இந்த நிரஞ்சனா அப்படிங்கிற பெண். அப்போது வீட்லயும் சப்போர்ட்லயே யாருகிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நிரஞ்சனா மனசுக்குள்ளேயே தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. அந்த சமயத்துல டெய்லியுமே அந்த பெண்ணை 1 நிமிடம் கூட தூங்கவே விடமாட்டாரவங்க அந்த சைக்கோ மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர்
சொல்றாங்க.
அக்கா தங்கச்சிகளை ஒரே பெட்டில் போட்டு அவ்வளவு அசிங்கத்தையும் பண்ணுவாராங்க. கடைசியாக 3 மாத காலம் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிரஞ்சனா வந்து இதற்கு மேல நம்ம பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த நாள் காலையில பெட்டில் படுத்திருந்த நிரஞ்சனாவை தேடுறாங்க. அவங்க அக்கா எங்கேயுமே காணும். சரி அம்மாவோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்களா அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேடி பார்க்குறாங்க. காணாத காரணத்தினால ஊர் முழுவதும் சொந்தக்காரங்க முதற்கொண்டு தேடி பார்க்குறாங்க. ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில நிரஞ்சனாவுடைய சடலம் வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிரஞ்சனாவுடைய வயக்காட்டுக்கும் வீட்டுக்கும் 1/2 கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்கும். அந்த வயக்காட்டுக்கு பக்கத்துலேயே பெரிய ஏரி ஒன்று இருக்குங்க. அந்த ஏரிக்கரை மூலியமாக தான் விவசாயத்திற்கு தண்ணி எல்லாம் வருங்க. அந்த ஏரியில நிரஞ்சனா அப்படிங்கிற இந்த பெண்ணினுடைய சடலம் வந்து மிதந்திருக்குங்க உப்பி போய். அந்த பெண்ணை வெளியே மீட்டெடுத்த உடனே அவங்களுடைய அக்கா இதற்கு மேல கொடுமையை சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் மற்றும் சொந்தக்காரங்க முன்னிலையில் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்டாங்க. என்னுடைய தங்கச்சியை பண்ணாத கொடுமை கிடையாது, கல்யாணம் பண்ணி எங்க ரெண்டு பத்தியும் ஒரே கட்டல்ல போட்டு அவ்வளவு கொடுமை பண்ணா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தங்கச்சியே இறந்து போயிட்டா.
இதை பெரிய குடும்பம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அதெல்லாம் விட்டுட்டு
சும்மா அந்த அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அக்காவால வந்து கர்ப்பிக்க முடியல, அதாவது குழந்தை பெற்று தர முடியலன்னு
சொன்னாவது.
இப்ப இந்த பொண்ணுதான் வந்து கன்சி வாயிடுச்சுன அப்புறம் எதுக்கு திருப்பி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா?
அதான் சொல்றான் சைக்கோ.
அதாவது அங்க ஆரம்பிச்சு இப்படி
மாத்திட்டாரு. இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு அம்மாவுடைய வீட்டிலேயே இருந்தாங்க அவங்களுடைய அக்காவும். என்ன இருந்தாலும் திரு நிரஞ்சனாவுடைய உயிர் போனது போனதாங்க, திரும்ப மீண்டு கொண்டு வரவே முடியாது. இந்த நிகழ்வுக்கு பின்பு குற்ற உணர்வுலேயே அவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்கை ஆயிட்டாருங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய அக்காவும் குற்ற உணர்வுலேயே கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலேயே அவங்களுடைய வீட்டுல வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. இந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே முகிலன் அப்படிங்கிற கபிலனுடைய நண்பன் வந்து அவர்கிட்ட போட்டு எல்லாத்தையுமே சொல்றாருங்க அழுதுகிட்டே. அதையெல்லாம் கேட்டு கபிலனுக்கு ஆத்திரம் அதிகமா வந்துருச்சுங்க. அக்கா அவருடைய ஹஸ்பண்ட் மேல அவனை பார்த்து கண்டிப்பா கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு துடி துடிக்கிறாருங்க இந்த நபர். ஆனா இவர் ஏற்கனவே பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும், கம்யூனிட்டி வேற கம்யூனிட்டி அப்படிங்கிற காரணத்தினாலும் வேற வழி இல்லைங்க, அவரை போய் எதிர்க்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய அக்கா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பணக்காரருங்க. 1-3 நாட்கள் மட்டும் போலீஸ் கேஸ் ஆயிருக்குங்க, அதற்கு மேல மீண்டும் வெளியே வந்துட்டாரு. இந்த நிகழ்வு இதோட முடியலீங்க, மறுபடியும் தொடர்ந்து முகிலன் வந்து கபிலன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு.
அவன் எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் என்னடா, மொத்த ஃபேமிலியுமே இப்ப கோவத்துல தானடா இருக்கும். எப்படி இருந்தாலும் இவன் போய் அடிச்சா கொஞ்சமா சப்போர்ட் வருவான். டேய் ஒரு பேசிக் எமோஷன், ஒரு ரிவெஞ்ச் எமோஷன் இருக்குமேடா.
அப்ப கூட இவன் எதுக்கு வந்து அடிக்கிறான்றது தானே கேள்வியா இருக்கும்
கொஞ்சமா. ஆமா 1995
இவன் அடிச்சா பரவாயில்ல, அவன் வந்து அடிச்சா என்னது அப்படின்னு சொல்லிட்டு யார் என்னது.
காலகட்டம் கழிச்சு எப்போதும் போல வயக்காவலுக்காக அந்த ஊர்க்காரங்க வயக்காவலுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு நள்ளிரவு நேரத்துல ஏதோ விசித்திரமா சத்தம் கேட்டுருங்க அந்த ஏரிக்கரை ஓரத்துல. சரி கரடி தான் ஏதோ வந்துருச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரல் இருந்து 4-5 பேர் கீழே இறங்கி அந்த சைட்ல வந்து நெருப்பு பந்தங்களோடு வெடியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஏரிக்கரை பக்கத்துல போய் பார்க்கும்போது மிருகங்களோ வேற எதுவுமே இல்லைங்க. அப்போது சரி ஒண்ணும் இல்லையாட்டு இல்ல ஓடிச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது இன்னொரு வித்தியாசமான காட்சியை அந்த காவலுக்காக போன 3-4 பேர் பார்த்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஏரிக்கரைக்கு பக்கத்திலேயே நல்ல நிலா வெளிச்சத்துல ஒரு பெண் வந்து நிக்கிறாங்க. அந்த ஏரிக்கரையை பார்த்தமே இன்னைக்கு முதுகு புறம் தாங்க இவங்களுக்கு தெரியுது. அந்த காட்சியை பார்த்த உடனே
முதுகு புறம் சொல்லிட்டு மூஞ்சி காமிக்கிறாங்க.
அவனுக்கு வேற பிக்சர் கிடைச்சிருக்கா பாத்தியா? ஜியோகிராபிக் லொகேஷன் செட் பண்ணிருக்கானு பாத்தியா? அந்த வயக்காட்டுல வேலைக்கு
போவாங்க. எனக்கு என்னமோ வந்து இவன் இந்த போட்டோ கிடைச்சதுனால வந்து அந்த நிலா வினிச்சோம் அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிட்டு போலாம்.
இல்ல அதாவது பிஎன்ஜி கலெக்ஷன் வச்சிருப்பான், பிஎன்ஜி இந்த மாதிரி கலெக்ஷன், கோஸ்ட் கலெக்ஷன்.
நிரஞ்சனா எப்படியும் அவங்க வந்து ஒரு 95 ஒரு விண்ணத்துல சாரி தான் கத்தின்னு இருப்பாங்க, இவங்க ஃபிராக் போட்டுறாங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாது.
ஆமா கண்டுக்கூடாது.
கதையப்பாரு
இமேஜ் தானே,
ரெஃபரன்ஸ் ஒன்னு இமேஜ் ஃபார் ரெஃபரன்ஸ் அப்படின்னு.
இன்னொருத்தர் அவன் எப்படின்னா அந்த ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி தத்ரூபமா ஒரு இமேஜ் எல்லாம் போடுவான், செமையா இருக்கும்.
இருக்கான்
வளர்ந்த.
மிருகங்களுடைய ஊசலாட்டம் வேற இருக்குமே, இந்த பொண்ணு வந்து ஏன் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து சத்தம் எழுப்பி பாக்குறாங்க. ஆனா அந்த பெண்கிட்ட இருந்து எந்த வித பதிலும் பெறலீங்க. அப்போதான் அந்த காவக்காரங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நிரஞ்சனா இறந்த மாதிரியே ஏதோ குடும்ப பிரச்சனை காரணத்தினால பொண்ணு வந்து ஏரிக்கரையில் விழுக வந்திருப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வேகமா அந்த பெண் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி ஓட்டம் பிடிச்சு போய் காப்பாத்த ஓடுறாங்க.
இவனுக்கு காப்பாத்த ஓட்டி இருப்பானுங்க,
ஓக்க ஓடி இருப்பானுங்க.
சரி ஒன்னு ஸ்டீரியோடைப் பண்ணுவான்.
என்னடா டேய், ஒரு பாட்காஸ்ட்ல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸா பேச வேண்டியதா இருக்கடா இவ்வளவு.
ஆமா ப்ரோ, ஓக்கு வந்துருவாங்க ப்ரோ. நீ ஓக்க போறாங்கன்னு சொன்னா ஓக்கு
வந்துருவாங்க ப்ரோ. இல்ல சொல்றேன், அந்த மாதிரி எதுவும் செத்தவள்கிட்டே போய் சாக போறான்னு சொல்றானுங்க.
பாப்போம், அதுல பேயா இல்ல இன்னொரு பொண்ணான்னு பாக்கணும்னா வெயிட் பண்ண.
அங்கே நின்று இருந்த அந்த பெண் நேராக வந்து இவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஏரிக்கரை ஓரத்தில் உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க. இவங்க பக்கத்தில் போக போகவே அந்த பெண் வந்து முட்டி அளவு தண்ணி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து போயிடுச்சுங்க. அந்த சமயத்தில் இரண்டு பேர் மட்டும் முன்னாடி ஓடி போய் அந்த பெண்ணை பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாங்க அந்த காவக்காரங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்க நிக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க, வேற ஒரு பெண்ணு கிடையாது, இறந்து போன நிரஞ்சனா தாங்க. அந்த பெண்ணினுடைய முக தோற்றத்தை பார்த்த
அவர் வந்து அஜித் அஜித் அண்ணன் மாதிரி வந்து கத்துறாங்களாம், நிரஞ்சனோ.
நிரஞ்சனாவிருக்காங்க. ஊர் இருக்கக்கூடிய பாதி பேர் நம்புறாங்க, மீதி பாதி பேர் நம்பவே இல்லை. அதையெல்லாம் கேட்ட உடனே அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, பாசம் இருக்கும் இல்லையா, என்னதான் இருந்தாலும் பொண்ணு தானே, என் பொண்ணு ஏரிக்கரையிலயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் போய் உலா வந்து தேடி பார்த்துருக்காங்க. ஆனா அவங்களுடைய அம்மாவினுடைய கண்களுக்கு நிரஞ்சனாவுடைய ஆன்மா தட்டுப்படவே இல்லை. அதற்கு பின்பு ஊர்க்காரங்க யாருமே அந்த வயக்காவலுக்காக போறதே கிடையாதுங்க. இரவு நேரத்தில் யாரை கூப்பிட்டாலும் பயந்துக்கிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. பக்கத்து ஊர்க்காரங்க வெளியூர்க்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் போட்டு காசு கொடுத்தா காவலுக்காக வச்சிருந்துருக்காங்க. அப்படி இருந்தவங்களுக்கும் இவங்க பார்த்த மாதிரியே அந்த நிரஞ்சனா அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மாவை வந்து பார்த்துருக்காங்க. அவங்களும் ஒரு நாள் இரண்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மேலே யாருமே காவலுக்காக இருக்கிறது இல்லைங்க. அங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் போயிடுறாங்க. இது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் டெய்லியுமே இரவு நேரத்தில் நிரஞ்சனாவினுடைய ஆவி அந்த ஏரிக்கரை ஓரத்தில் சுற்றிதாங்க இருந்திருக்கு. இந்த நிகழ்வுகளையும் சேர்த்து முகலன் அப்படிங்கிற நபர் கபிலன் கிட்ட சொல்கிறாருங்க. உடனே கபிலன் அதை கேட்ட உடனே அவருக்கும் ஆர்வமாயிடுச்சுங்க. உயிரோடு இருக்கும்போது தான் பார்க்க முடியல.
வாய்ப்புகள் இருக்கு யோசிக்கிறதுக்கு. சரி பாப்போம், வாஸ்துமமா தான் பேசலாம் இப்ப வரைக்கும்.
ஆனா எனக்கு ஒரு டவுட்ரா, இந்த கதையில அவளுக்கு கொடுமை நடந்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கற அவங்க அம்மாவும் அப்போ என்னதான்டா பண்ணானுங்க? இந்த இது ரஜினி மோகனா அந்த படம் பொறுப்பா
அவங்க அம்மா அம்மாவே சொன்னான். ஆரம்பத்துல நிரஞ்சனாக்கு அம்மா இருக்காங்கன்னா இல்லையாந்த மாதிரியே சொன்னான். அம்மா கணக்குனா மறந்துட்டான். அவங்க அப்பாவை தான் காய்ச்சலுன்னா, அவங்க அப்பா தான் வந்து கத்திக்கணும்னு சொன்னாங்கன்னா, அவங்க அண்ணன் கனடால இருந்தா வந்து சொந்த போன அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொன்ன.
இப்ப இல்ல, செத்ததுக்கு அப்புறம் கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டான் இல்லடா.
அவங்க செத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மாவை கணக்கு வந்து வரான். அவங்க அம்மா வந்து இப்போ
அவங்க அண்ணன் அப்புறம் என்ன பண்ணா,
அவங்க அண்ணன் கனடாலே திருப்பி ஜாலியா இருப்பான்.
உயிரோடு
இருக்கும் போதுதான் பார்க்க முடியல, ஆன்மாவாவது நான் அவளை போய் பார்க்கணும், என்ன அவ்வளவு காதலிச்சா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவரும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம இரவு நேரத்துல ஏரிக்கரை ஓரத்தில் போய் அங்கங்கே நின்று சுற்றி சுற்றி பார்த்துருக்காருங்க. நிரஞ்சனா அவனுடைய ஆன்மாவை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிரஞ்சனாவுடைய அம்மாவுக்கு தட்டுப்படாத மாதிரி கபிலனுக்கும் அந்த ஆன்மா வந்து தட்டுப்படவே இல்லைங்க. கடைசி நாள் இரவு வந்து கத்தி கதறி அழுதுருக்காருங்க, ஏன் என் கண்களுக்கு மட்டும் தட்டுப்படவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த ஏரிக்கரை ஓரத்தில் பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்குங்க. அந்த மரத்தில் வந்து காதலிக்கும் போது நிரஞ்சனா கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதி வச்சிருந்துருக்காங்க. அந்த இடத்துலயே நின்று வா நிரஞ்சனா வா நிரஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட்டிருக்காருங்க. அப்போதும் கபிலனுக்கு மட்டும் அந்த ஆன்மா தட்டுப்படவே இல்லைங்க. அதற்கு பின்பு கபிலன் செய்யக்கூடிய விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து திட்டி கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த நிகழ்வு போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு வார காலகட்டத்தில் நிரஞ்சனாவுடைய ஆன்மா வேறொரு விதத்தில் தட்டுப்பட்டதை அந்த ஊர்க்காரங்க முன்னாடி வந்து கபிலனுக்கு செய்தியாக வருதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, கரெக்டாக கபிலன் போய் சுத்தி முத்தியும் தேடி பார்த்துட்டு ஒரு வார காலகட்டம் கழிச்சு நிரஞ்சனாவுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வந்து கல்யாணம் வீடுங்க, கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்திற்கு நிறைய ஊர்கள் வந்து சொந்தக்காரங்க வருவாங்க இல்லையா. நிரஞ்சனாவுடைய கிராமத்தை பொறுத்தளவு கடைசியாக 7:30 மணிக்கு தான் கடைசி பஸ்ஸுங்க. பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே.
இதுதான் ஊர் பேர் சொன்ன மாதிரி இருந்துச்சு.
இல்லடா, ஊர் பேர் சொல்ல நினைக்கிறேன்.
ஏதோ பெருந்தினம்மா.
திருப்பி போய்
காலகட்டம் கழிச்சு நிரஞ்சனாவுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வந்து கல்யாணம் வீடுங்க, கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்திற்கு நிறைய ஊர்கள் வந்து சொந்தக்காரங்க வருவாங்க இல்லையா. நிரஞ்சனாவுடைய கிராமத்தை பொறுத்தளவு கடைசியாக 7:30 மணிக்கு தான் கடைசி பஸ்ஸுங்க. பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே கிராமத்துக்குள்ளே வரணுங்க. அதே மாதிரி 7:30 மணி தோராயமாக அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடிய ஒரு குடும்பம் வந்து கடைசி பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்காங்க. அந்த கல்யாண வீட்டுக்கு போவதற்காக பேருந்தில் வந்து இறங்கினவங்களில் மொத்தம் 3 பேருங்க. கணவன், மனைவி, அப்புறம் ஒரு 7 வயது பெண் குழந்தை. இந்த 3 பேருமே அங்கே இறங்கி அந்த கிராமத்திற்கு போகிற வழிப்பாதை எது அப்படி சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பயணியர் நிழற்குடையில் ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இந்த குடும்பத்தார் பார்த்த உடனே அந்த பெண் கட்டு நெருங்கி போய் நிற்கிறாங்க. நெருங்கி போய் நிற்கும் போதே இந்த குடும்பத்தார் ஒரு வித்தியாசமான காட்சி ஒன்று பார்க்குறாங்க. அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பெண் வந்து நல்ல நீளமான தலைமுடியோடு விகாரமாக உட்கார்ந்துருக்காங்க. அந்த சமயத்தில் கல்யாண வீட்டுக்கு போவதற்கு அந்த கிராமத்தினுடைய வழி எது அப்படி சொல்லிட்டு
ஒரு ஷீப் வாங்கி தர மாட்டீங்களா?
எத்தனை காலத்துக்கிட்ட ஒரே கதையை சொல்லுவாங்க.
ஏன் டீசெண்டா வந்து உட்காந்து விகாரமா தான் உட்காந்து
முடிய மொட்டை அடிச்சு உட்கார கூடாதா? இல்ல, சூசைட் பண்ணாலே அதே கோரத்தோட அந்த உடம்புல அந்த வீக் அந்த என்ன அந்த மார்க்ஸோட இருக்காத?
அதுதான் இப்ப இருக்க போகுது. அதுக்கு அதான் சொல்ல போறாங்க.
பாப்போம்.
ரொம்ப நேரம் கேட்டு கேட்டு பார்த்துட்டு சரி பஸ் கடைசி பஸ் இதுதானா அல்லது நாங்கள் வேற யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டும் கூட பதில் வராத காரணத்தினால திட்டிக்கிட்டே வந்து அந்த குடும்பத்தார் கிளம்பி அங்கே ஒரு வழிப்பாதை இருந்துருங்க, அந்த வழிப்பாதை வழியாக போறாங்க, இந்த சைடு தான் போகணுங்க, மைக் செட் சத்தம் கேட்குது அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த பயணியர் நிலக்குழையில் வித்தியாசமாக உட்காந்துருந்த அந்த பெண் திடீர்னு எந்திரிச்சு, அவங்க 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா, பின்னாடி ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதற்காக இந்த பெண் வந்து பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு கேட்டும் கூட பதிலும் கூட சொல்லி அப்படி சொல்லிட்டு கோபத்திலேயே வேக வேகமாக நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போது திடீர்னு அந்த 7 வயது பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான பெண்ணை பார்த்து திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஏதோ பைத்திய கேரியாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து இடுப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து பின்னாடியே மர்மமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் நடந்து வந்துட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த கிராமத்திற்கும் பேருந்து நிலையத்திற்கும் இடையில ரைட் சைடில் வந்து ஒரு வழி கட்டாதுங்க. நேராக போனால் கிராமத்துக்கு போகலாம். சீரியல் பேப்பர்லாம் நல்லா தெரியுது. அந்த ரைட் சைடு கட்டாகக்கூடிய அந்த பிரிவு பக்கத்தில் வந்த உடனே டக்குன்னு பின்னாடி
வந்துட்டு பாவப்பட்ட கேரக்டருக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
இப்போதாவது பேசுறாங்களே அந்த கணவன், மனைவி மற்றும் 7 வயது குழந்தை நிக்கிறாங்க. என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கேட்கறாங்க. அப்போதும் அந்த பெண்ணினுடைய தோற்றம் கொஞ்சம் விகாரமாக தாங்க இருந்தது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல எங்ககிட்ட கல்யாண வீட்டுக்கு வா, இங்கதானே இருக்கு, தண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நாங்க வர முடியாது, இந்த சைடு
கவனிச்சியா அந்த இது பொதுவாக சூசைட் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி செத்தாங்களோ அதே பேட்டர்ன்ல வந்து அது ரிலேட்டடா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு. அதாவது இவ சூசைட் பண்ணதுனால தாகமா இருக்கு தண்ணி கொடுங்கன்னு கேக்குறாள். இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு ஸ்டோரியா இருக்கும், கிராமத்துலயும் சரி இதுலயும் சரி சிட்டிலயும் சரி அதே மாதிரிதான் இருக்கு.
என்னன்னு பாப்போம். நீ நிறைய பேய் கடை பாத்துருக்க போல இருக்கு, நிறைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்றீங்க.
இல்லடா உட்காந்து இது சொல்லிடுறேன். ஆரம்பத்துல நம்ம ஒரு எபிசோட் பண்ண மாத்தியா பாட்காஸ்ட ஆரம்பிச்ச காலத்துல,
ஆமா,
அதுல வீட்டுக்குள்ள இருந்ததுனால பேசினதுனால பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. எங்க ஊருக்குள்ள நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப. அதெல்லாம் அந்த ஆன் தி ஸ்பாட்ல எனக்கு அப்போதைக்கு யோசனையா வரல. இப்ப அதுக்காண்டி உட்காந்து காலைல இருந்து உட்காந்து யோசனையா என்னென்ன கதை இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கு அப்படின்லாம் உட்காந்து வச்சிருந்தேன். அதுல இதெல்லாம் ஒரு பேட்டர்னா இருக்கு, இந்த சூசைடு கதை, ஆலமரத்து கதை,
இந்த சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலது சைடுல ஒரு குறுக்கு வழி இருக்குன்னு சொன்னியா, அந்த இடத்தை நோக்கி கை காமிக்கிறாங்க. சரி எங்கிட்ட தண்ணி இல்லமா, நீ வேற யாரையாவது பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முன்னாடி நோக்கி கிளம்பும் போது மறுபடியும் இன்னொரு குரல் எழுப்புறாங்க அந்த பெண். அது என்ன சொல்லி பார்த்தா, என்னுடைய அக்கா வந்து வழியில துடிச்சிட்டு இருக்கா, கழுத்தெல்லாம் வலுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றா, என் வீடு இங்க கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் வந்து உதவி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த வீட்டினுடைய ஆண்மகள் இருக்காரு இல்லையா, அவருக்கு கொஞ்சம் பரிதாபப்பட்டாருங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லி சொன்ன உடனே அந்த 7 வயது பெண் குழந்தையும் அவங்களுடைய அம்மாவும் திட்டுறாங்க. இந்நேரத்துக்கு இந்த இடத்துல தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குறா, வீடு இங்கே தான் இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறா, பூரா காடு மாதிரி தெரியுது, வேணாம் நம்ம கல்யாண வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி கூட அந்த ஆண்மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு கேட்கவே இல்லைங்க. சீரியல் லைட் தெரியுதுல, நீங்கள் ரெண்டு பேரும் நேராக போயிருங்க, ஏதோ கழுத்து வலிக்குன்னு சொல்கிறா, படுத்து கிடக்காங்களாட்டு இருக்குது, நான் போய் வீட்டில் பார்த்துட்டு வந்தேன் அப்படி சொல்லி சொல்லிட்டு அந்த மர்மமான பெண்ணை கூப்பிட்டுட்டு அந்த வலது சைடு கட்டக்கூடிய வழியை நோக்கி அந்த ஆண்மகனும் அந்த மர்மமான பெண்ணும் போகிறாங்க. நீ எப்படியோ போயா சீக்கிரம் வா அப்படி சொல்லி சொல்லிட்டு அந்த 7 வயது குழந்தையை கூப்பிட்டுட்டு அவங்களுடைய அம்மாவும் அந்த குழந்தையும் கல்யாண வீட்டுக்கு வந்துட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாமே இன்னார்த்துக்கு பஸ்லேருந்து இறங்கி தனியாக நடந்து வந்த அவர் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் வந்தார், இடையில வந்து ஏதோ ஒரு பெண் வந்து தண்ணி கேட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அக்காவை வந்து என்னை பார்க்க வந்திருக்கா, கழுத்து வலிக்குது கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஒரு வீடு இருக்காமா உதவி கூப்பிட்டதுனால அவர் போயிருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கல்யாண வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பெண் கூட்டிட்டு போன அந்த குறுக்கு வழி இருக்கு இல்லையா, அந்த குறுக்கு வழி பாதை அந்த ஊரினுடைய ஏரிக்கரைக்கு போகக்கூடிய பாதைங்க. அந்த ஏரிக்கரையில் ஏற்கனவே நிரஞ்சனாவுடைய ஆன்மா சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 வயது பெண் குழந்தையும் அவங்களுடைய அம்மாவும் சொல்லக்கூடிய அந்த தோற்றத்தையெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக அது நிரஞ்சனாவுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டுக்கு இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு பயம் வந்துருச்சுங்க. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, புது இடத்துக்கு வந்தீங்கன்னா நேராக வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கல்யாண வீட்டிலிருந்து ஒரு 5-6 ஆண்கள் வேகமாக ஓடி போய்
எனக்கு ஆமா எனக்கு யாரு என்ன ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லி கேப்போம்.
ஓடிட்டு இருக்காங்க அந்த குறுக்கு வழி பாதையில ஏரிக்கரை ஓரத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஒரு 10 பேர் பக்கத்துல ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த குறுக்கு வழி பாதைக்கு போன அந்த நபர் வந்து வேஸ்டி எல்லாம் இல்லைங்க அப்படியே எங்க கழுந்து விழுந்துருச்சாட்டு இருக்கு, அவசரத்துல பயந்துகிட்டே வந்து அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டு இருக்காருங்க ஆப்போசிட் சைடில். என்னப்பா ஆச்சு ஏன் இப்படி ஓடி வர அப்படி சொல்லி கேட்ட உடனே ஒரு பொண்ணு வந்து உதவி கேட்டா, இந்த குறுக்கு வழி பாதையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த ஏரிக்கரை பக்கத்தில் போய் நின்றுட்டு இதுதான் என் வீடு அப்படின்னு சொன்னா, என்னம்மா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்கே பாரு என் அக்கா நிற்கிறா, என் அக்காவுக்கு கழுத்து வலிக்குது கழுத்து வலிக்குது, என்னை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஊர்க்காரங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க அங்கே பார்த்தது நிரஞ்சனாவும் அவங்களுடைய இறந்து போன தூக்கு மாட்டி இறந்து போன அவங்களுடைய அக்காவினுடைய ஆவிதா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதை இதையெல்லாம் பேசிட்டு
என்ன அவங்க அக்கா இறந்ததே அதுக்கப்புறம் சொல்லவே இல்லடா. சில வார்த்தைகள் பிரயோகம் ஒரு மாதிரி காமெடியா இருக்கு. உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு சேர்த்துக்கோங்க,
கதையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாப்பி.
ஆமா எடுத்த அந்த 4 பார்ட்டு பி பார்ட்டுக்கு இவன் சொல்ற கதை எவ்வளவோ தேவலை.
என்னமா விளையாடுறேன் காத்து மாதிரி அந்த நின்றுட்டு இருந்த பெண்ணினுடைய உருவம் போயிருச்சு ஏரிக்கரை பக்கத்துல சல்லுன்னு போயிருச்சு. அதற்கு பின்புதான் நம்மளை கூட்டிட்டு வந்தது அது ஒரு பெண்ணே கிடையாது ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வேக வேகமா அந்த நபரை கூப்பிட்டுட்டு நேரா கல்யாண வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நிரஞ்சனாவுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. நிரஞ்சனாவுடைய வீட்டுக்கு ஏன் கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய வீட்டினுடைய ஹாலில் வந்து நிரஞ்சனாவுடைய போட்டோ இருக்குங்க. அந்த போட்டோவை கை காமிச்சு இந்த பொண்ணையா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க கேட்ட உடனே அந்த 3 பேரும் 7 வயது பெண் குழந்தை அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து இந்த பொண்ணை தான் பார்த்தோம், பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்துருந்தா பின்னாடியே நடந்து வந்தால் பதில் பேசாமல் இருந்தா ஏரிக்கரைக்கு கூட்டிகிட்டு போனாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்ன உடனே ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து நிரஞ்சனாவுடைய அப்பாவையும் அம்மாவையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே நிரஞ்சனாவுடைய அப்பா படுத்த படுக்கை ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா குற்ற உணர்ச்சியில் அவங்களுடைய அக்கா வந்து வீட்டிலேயே தூக்கு மாட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய மகளுக்கு நடந்தது கொடுமைதாமா, இருந்தாலும் குழந்தைங்க குட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க வயசானவங்க, ஏரிக்கரை ஓரத்துலேயே நிரஞ்சனாவுடைய ஆன்மா சுத்துதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அவருடைய அக்காவினுடைய ஆன்மாவும் நிரஞ்சனா அவங்களுடைய அக்கா ரெண்டு பேருடைய ஆன்மாவும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஊரில் யாராவது உயிர் பலி ஆயிடுச்சு அப்படின்னா யாரும் பொறுப்பாக மாட்டாங்க, நீங்கள் தான் இதற்கு சரியான முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும்
கல்யாண வீட்டுல அவங்க
சடங்கு செஞ்சாலதான் போகும்னு வந்தாங்க அப்படி.
ஒன்டாண்டா அந்த ரிலீஜியஸ் ஸ்பிரிட் என்ன அது பேர் என்னடா டக்குனு நுழைய மாட்டேதாடா இந்த பேய் எல்லாம் ஓட்டுறதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்
எக்ஸாசிஸ்ட்
எக்ஸாசிசம்
எக்ஸாசிஸ்ட்
எக்ஸாசிசம்
எந்த எக்ஸாசிசம் பண்றாங்களா இல்ல வெறும் சடங்கு மொத்தம் பண்றாங்க ரிச்சுவல்ஸ் பண்றாங்களான்னு தெரியல.
ரிச்சுவல்ஸ் தான், ரிச்சுவல் இல்லாம ஒரு கதை முடியாது அப்படின்னு சொல்றதுல.
எல்லாத்துக்கும் ரிச்சுவல் தூக்கி நந்துறாங்கண்ணா, கண்ணன் ஆகுனியா ஒரு ரிச்சுவல்,
நான்
குழந்தை பிறக்கினா ஒரு ரிச்சுவல்.
இது ரீசெண்டா ஒரு தாட் இருந்துச்சுடா, அந்த பேய் படத்துல எதுக்கு இந்த ரிலீஜியஸ் இத கொண்டு வரானுங்க, அது இல்லாம
அதை கொண்டு வந்தாதானே பயப்படுவேன். இல்ல இப்போ ரிலீஜியஸே வந்து உன்னை பயம்புத்தி வைக்கிறதுக்கு தான் ரிலீஜியஸ்.
இல்ல இல்ல சொல்றேன், இப்ப ரிலீஜியஸ் இல்லாம இந்த பீசா மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப வேறதான். பீசா டூ கூட நல்லா இருக்கும், ஆனா பீசா டூ எல்லாம் நிறைய முட்டா முடியா இருக்கும். அந்த மாதிரி சொல்றேன், ஏன் எல்லா பேய் கதையிலயுமே இந்த ரிலீஜியஸ் இத கொண்டு வரானுங்கன்னு.
அது கனெக்ட் பண்ணாதாங்க கடைசி பேய ஓத்த முடியும்.
ஆமா இல்ல அந்த மொத்த கேரக்டரை கூட சாவடிச்சு கூட அந்த எண்டிங் முடிக்கலாம், கோரா இருக்கும்னு எதுவும் மாத்தி இவங்க ரிலீஜியஸ கொண்டு வராங்க போல.
அவங்களுடைய வேலைய ஊர்க்காரங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கடுத்து ஒரு வார காலகட்டத்திலேயே நிரஞ்சனாவுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய சொந்த பந்தங்கள்ல நான்கு அஞ்சு பேர்த்து சேர்த்து ஒரு ஐயர் ஒருத்தர், அதாவது இந்த சடங்குகள்லாம் செய்வதற்காக ஐயரை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எல்லா சடங்குகளையும் அடுத்த நாள் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் சடங்கு செய்யறேன்னு சொல்லிட்டு சொன்னவர் சொல்லாம ஊரை விட்டு போயிட்டாருங்க. என்னாச்சு செய்ய வேண்டிய சடங்குலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாம போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை என்னால் செய்ய முடியாது அது பெரிய பாவம், அந்த இரண்டு ஆன்மாக்களும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இருக்கு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றின பின்பு தான் இந்த சடங்குகளை செய்ய முடியும், அது வரைக்கும் நம்ம செஞ்சாலும்
பயிற்சி.
அப்போதே அவங்களுடைய உற்சாகர்கள் மற்றும் நிரஞ்சனாவுடைய அம்மா
வந்து வந்துட்டாரா பத்திரிக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு இவர் வந்து போய் போய் பார்க்கறோம் ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ள வந்து நோக்கம் ஈக்கம் கண்டுபிடிச்சிட்டாரு.
டே இதெல்லாம் முனிதண்டா, அந்த முனியில வருவான ஒரு ஒரு சாமியார் வருவான், இது என்னால சரி பண்ண முடியாது, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சாமியாரை கூட்டு வருவாங்க,
உன் ரூட்டு தான் சரி நீயே உன் உடம்புக்கு நான் ஏத்திக்கோ அப்படின்னு.
அந்த இது என்ன எப்பறம் பைத்தியகாரத்தனமா இருக்கு அந்த ஸ்டோரி. நான் இவனை போய் புகழ்ந்து இருந்தேன் இடையில,
இன்வெஸ்டிகேட்டர்னா சும்மாவா
இன்வெஸ்டிகேஷன் பேரை மாத்திருக்கலாம் இருந்தாலும்
அந்த சிம்பிளி சனத்துல ஜாலியா சுத்தலாம்ல.
ஏ அவனை அடுத்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன்டா, அவன்லாம் நிறைய கோஸ்ட் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தான் முன்னாடி.
ஸ்டோரினா இல்ல டைரக்டா ஒரு அபண்டன் பில்டிங்க்கு போறது வைத்து இவனுங்க நாளை எத்தனை வந்து கண் தூக்கி பார்த்து சூரி பூரி
வீடியோ ரோஸ்ட் நீங்க ஏதாவது பண்ணுங்கடா
பாப்போம் பண்ணுவோம். ஆண்டே நிறைய பேர் பண்ணித்தாங்க அவனை. சரி
ஆமா சரி விட நம்ம இதுக்கு முடிப்போம், முடிய போகுது வேற ஸ்டோரி.
திரும்ப வேற வழி இல்லாம வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள்லேயே நிரஞ்சனாவுடைய வீட்டுக்கு மாலை ஒரு 5 மணி 6 மணி தோராயமாக இருக்குங்க. இவங்களுடைய அக்காவினுடைய வீட்டுக்காரர் சைக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த நபரனுடைய அம்மா அப்பா அக்கா எல்லாருமே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த நபரை இங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆள் எதுக்கு இங்கே வர்றான், இரண்டு மகள்களையும் பறி கொடுத்துட்டுனே அவனால தான். அந்த சைக்கோ மறுபடியும் இங்கே வந்து ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுடைய குடும்பத்தார் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இல்லை அக்கா தங்கச்சிக்கு இறந்த பிறகு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான் என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவனுடைய அப்பா அம்மாவை சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிடிச்ச மாதிரி ஊருக்குள்ள சுற்றிட்டே இருந்திருக்காங்க, அதனால தான் அவனை தேடி.
நீங்க முதலே அப்போ வந்து நீங்க மென்டல் சொன்னது சைக்காட்ரிஸ்டுக்கு கூட்டின்னு போயிட்டு சைக்காலஜி செக் பண்ணிட்டு அவனோட அவனோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக்
பண்ணிருக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்.
ஆமா
அவன் இதுக்கு முன்னாடியுமே இதே மென்டாலிட்டியில தான் இருந்தான், அப்பெல்லாம் எதுவும் கண்டுக்கல இவங்க.
ஊர்க்காரங்க எல்லாமே ரெண்டு உயிர்களை பறி கொடுத்தது பத்தாதா, இன்னும் உங்களுக்கு மனசாரலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திட்டியே தீர்த்து அனுப்பி வச்சிட்டாங்க அந்த சைக்கோவனுடைய பெற்றோர்கள் மற்றும் உற்றார் உறவினர்களை. இந்த நிகழ்வு நடந்த மறுபடியும் 2 நாள் 3 நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான துர் செய்தி ஒன்று வருதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நபரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஹஸ்பண்ட் சைக்கோ மாதிரி இருந்தார் இல்லையா, அவர் தானே கொடுமைப்படுத்தி நிரஞ்சனாவை கொண்டது, அவங்களுடைய அக்கா இறந்தது எல்லாமே அவர் தானே காரணம். அந்த நபரனுடைய சடலம் வந்து நிரஞ்சனா எந்த ஏரிக்கரையில் இறந்து போய் கிடந்தாங்களோ அதே ஏரிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா சடலமாக மீட்டெடுத்துருக்காங்க. ஆடு மேய்க்க போன சில பேர் வந்து பகல் நேரத்தில் போய் பார்க்கும்போது இந்த உப்பி போய் அழுகி போய் கிடந்திருக்குங்க. நிரஞ்சனாவது ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரத்தில் அழகாக வந்து மீட்டெடுத்துட்டாங்க. ஆனால் அந்த சைக்கோனுடைய சடலத்தை எடுக்கும்போது அப்படியே குதறி போய் அழுகி
என்னடா பேசுறாங்க
இஷ்டத்துக்கு
அழகா பணத்தை எடுத்துட்டாங்களா.
ஆமா ஏதோ இஷ்டத்துக்கு ரொம்ப தூரம் எனக்கு கூட கணக்கு சொன்னது பண்ண எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்த ஒருத்தர வந்து இங்க கூட்டு வந்துட்டாங்களாம், அது என்னன்னு பாப்போம். அதுக்கடுத்து இவர் வந்து அழகா எடுத்தாங்க, இவர் அசிங்கமா எடுத்தாங்கன்னு சொன்னீங்க,
அதாவது கொடூரமா கொலை நடந்திருக்குன்னு.
கொலம் இல்ல சரி கொலை வதம்
வதம்
இது கொலம் இல்ல வதம்
அவசரம் இல்லைன்னாச்சு பசி.
அழுகி போய் தாங்க மீட்டு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் தண்டனை அப்படி சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் செத்தது நல்லதா அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய உற்சார் உறவினர்கள் பெற்றோர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நபரனுடைய இறுதி சடங்குலாம் செஞ்ச பின்பு அந்த நபரனுடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிரஞ்சனாவுடைய வீட்டுக்கு வந்து ஓன்னு அழுதுருக்காங்க. அவன் செத்ததில் எங்களுக்கு துளி கூட வருத்தம் கிடையாது, பெத்த மகனாச்சி அப்படி சொல்லிட்டு ஈம சடங்குகளை பண்ணோம், ஆனால் அவன் சாதாரணமாக சாகலை, அவன் சாவுக்கு காரணம் உங்களுடைய இரண்டு மகள்கள் தான் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லி பார்த்தா தங்கச்சி மற்றும் அக்கா ரெண்டு பேருமே இறந்த பிறகு அடிக்கடி
வந்து நான் ஒரு கண்ணு பதெல்லாம் போட்டு திகின் கிடப்பேன்,
பயங்கரமான போட்டு
திகின் திகின் நாட்கள் திகின்க்கு இருந்த ஏதோ கண்ணு தந்தேன்.
இந்த போறவுக்குள்ள போத்திட்டு உட்காந்து இந்த வீடியோ பார்த்தோம்னா எப்படா இருக்கும், திகின் வந்து கண்ணு போட்டு தெரியும்.
நல்ல நல்ல ஒரு ஜம்ஸ்கேர் ரெடி பண்ணிருக்கேன்.
ஆனா படத்துல போற ஜம்ஸ்கேர் எல்லாம் பண்ணாம விட்டுருக்கானே, பேக்ரவுண்ட்ல இந்த அலற பிஜிஎம் எல்லாம் போட்டு.
அது வந்து படம் நெரேஷன்ல வந்து ஒரே ஒரு இமேஜ் போட்டா மாதிரி கரெக்டான இமேஜ் போட்டான். நான் கூட இருக்குல ஏதோ இந்த கண்ணு மட்டும் இருக்குன்னு பார்த்தேன்.
அந்த மாதிரிதான் சிம்பிளா போட்டுக்கிட்டு
பித்து பிடிக்கலீங்க. நைட்டு தூங்கும் போதெல்லாம் அழகி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள அப்பா அம்மா கிட்ட ஓடி வருவாராங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அவங்க ரெண்டு பேரும் என்ன கூப்பிடுவாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் நோக்கி கை காமிப்பாருங்க. நிரஞ்சனாவும் அவங்களுடைய அக்காவும் ஆன்மாவனுடைய உருவத்துல போய் தொந்தரவு பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஏரிக்கரைக்கு எனக்கு வர்றதுக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி
இப்பவும் கூப்பிட்டு இருக்கலாம்ல, நீங்க வாங்க உள்ள வாங்க போயிட்டுக்கு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம்.
இழுத்து
பட மாதிரி வாங்க உள்ள வாங்க பெத்துல பாருங்க
இவனுக்குள்ள புந்து ரெண்டு பேரையும் கதம் பண்ணிருப்பான்.
ஆமா
இதுல நான் பேசுறதுல ஒரு பொலிட்டிகல் இன்கரெக்ட் சரியே
புரிஞ்சிருக்குங்க. அந்த ஆன்மாக்கள் ரெண்டும் தான் இவரை பித்து பிடிச்ச மாதிரி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து கடைசியாக நிரஞ்சனா செத்த அதே ஏரிக்கரையில கொன்றுச்சு அப்படி சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு அந்த சைக்கோ இறந்த பின்பு நிரஞ்சனாவுடைய ஆன்மாவோ அவங்களுடைய அக்காவினுடைய ஆன்மாவோ ஊர் மக்கள் மற்றும் இந்த ஏரிக்கரை ஓரத்தில் தட்டுப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1995 காலகட்டத்தில் நான் உயிருக்கு உயிராக காதலிச்ச இந்த நிரஞ்சனா அப்படிங்கிற பெண் இறந்த பிறகு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து கண்ணீருக்கு பதில் ரத்தம் தான் வருது பிறகு, இப்போதும் கூட நான் கண்ணீரோடு தான் இந்த மின்னஞ்சலை அனுப்புறேன் அப்படி சொல்லி முடிச்சாருங்க. இந்த நிகழ்வுக்கு அடுத்து நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் பிரதர், என்னுடைய அம்மா அப்பாவினுடைய கட்டாயத்திற்கனக ஒரு பெண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணுவதற்கு முன்னாடியே என்னுடைய மனைவி கிட்ட நான் காதலிச்ச இந்த விஷயத்தை அனைத்தையும் நான் சொல்லிட்டேன், என்னுடைய மனைவியும் எனக்கு வந்து சப்போர்ட் தான் பிரதர், அவங்களோட உறுதுணையோடு தான் இந்த மின்னஞ்சல் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் அப்படிங்கிறது இப்போது தனக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் சொல்லி முடிச்சாருங்க. இந்த விஷயத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த நிரஞ்சனா அப்படிங்கிற பெண் தன்னுடைய அக்கா ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணுவதற்கும் துளி கூட ஒத்துக்கலீங்க, ஆனால் அவங்களுடைய குடும்பத்தார் பணத்திற்காகவும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக காம்ப்ரமைஸ் ஆகி நிரஞ்சனாவுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை தாங்க, அதில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற விஷயமே இருக்கக்கூடாதுங்க. ஒரே ஒருத்தரை மட்டும் தாங்க சூஸ் பண்ணணும், அதில் ஆப்ஷனே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கணுங்க. அதில் நம்முடைய வாழ்க்கையை நிலைகுலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிரஞ்சனாவுடைய வாழ்க்கை மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையை முடிவெடுக்கும் போது நம்ம தெளிவாக யோசிக்கணுங்க, இவங்க மட்டும்தான் அப்படிங்கிறத மட்டும்தான் இருக்கணும், அதில் ஆப்ஷனே இருக்கக்கூடாது.
பாத்தியா டே, இவங்க மட்டும் தானா ஒருவனுக்கு ஒருத்தி கான்செப்ட்,
இவனுக்கு ஒருத்தி கான்செப்ட் இருந்தாதான் நிறைய பேர் ஆனா இப்ப நம்ம ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க.
இல்ல சரியில்லைன்னா விட்டு போக வேண்டியதுதான், அதனால புடிச்சா
அதுக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
இறுகப்பட்ட படத்துல எனக்கு அது ஒண்ணுதான் உறுத்துனுச்சு, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போற ஒரு சமயத்துல எப்படி பிரிஞ்சுதானே வந்தாகணும், எதுக்கு அடம் பிடிச்சதுல இருக்கணும்.
இருக்கப்பட்டோட மேஜர் கான்செப்ட் என்னன்னா அந்த அளவுக்கு டாக்ஸிக்கா ஒரு கட்டத்துல போறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்க லவ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இது. அதை தாண்டி அவன் மேஜரா அந்த படத்துல வந்து இது பண்றதே வந்து தெரபிஸ்ட் போய் பாருங்கன்ற மாதிரி தான் அந்த படத்தை வர இதுவா இருக்கும்.
அதுல ஒரு ஐரானிய தெரபிஸ்டே ஒழுங்கா இருக்க மாட்டேன்.
ஆமா, அதுல அதுக்கப்புறம் தமாஷா என்னன்னா தெரபிஸ்டுக்கே அதிவு இல்லவங்க
பயங்கரமா. அந்த படமே ஒரு மாதிரி பேக்டா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு, ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் ஃபீல் பண்ணானுங்க.
படத்தோட மேஜர் ஃப்ளா வந்து விஷயம் என்ன தெரியுமாடா, அதை நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, இது வந்து நம்ம அதுல இருக்க கேரக்டர்ஸை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கேரக்டரிஸ்டிக்ஸோட எடுத்துக்கணும்ன்றாங்க. என்ன சொல்றேன், அந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, அது நீ எடுத்து எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, உடனே வந்து ஒரு சில கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்காக வந்து அதை பார்த்துட்டு வருத்தப்பட்டு ஐயோ நம்மளும் இந்த மாதிரி கொடுமை பண்ணிருக்கோமோ மனோபாலம் மாதிரி ஃபோன் பண்ணி சாரி சொல்லாதீங்க.
அதுதான் இல்ல, நான் எதுக்கு இப்ப இறுகப்பட்ட எடுத்தேன்னா, இவன் சொன்னதுதான் அந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட்டுக்கு.
அது வந்து எப்படி விட்டு குத்து போகுது அந்த மாதிரி எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இறுகப்பட்ட எதுக்கு போத்திருக்கிறோம்.
இல்ல இவன் இப்படி சொல்றதுக்கு போல இப்படி சொல்லியிருக்கலாம், பெத்தவங்க சரியா இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு.
அந்த பொண்ணு சும்மா தான் இருந்துச்சு, இவனுக்கு பூச்சி அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு சாவிச்சு போட்டாங்க.
எங்கடா அந்த கனடா அண்ணே?
ஆமா அந்த கனடா அண்ணனை போய் கனடானே போய் தூக்க
வேண்டும்.
நிரஞ்சனா ப்ளீஸ் ப்ளீஸ் கோ டு கனடா, உங்களுக்கு இனிமே ஃபிளைட் சார்ஜஸ் கூட கிடையாது, போயிட்டு அவனை தூக்கும்.
டேக் சம் எக்ஸ்ட்ரீம் ரிவெஞ்ச் டேய். அவன் கதை எனக்கு நைட்டு தூக்க வராதேடா, அவனுக்கு என்ன அடிச்சு தெரியாம.
யாருக்கு கனடா அண்ணன் இருக்க?
ஏ இதோட டைட்டில் என்ன ஊத்துருவோம், கனடா அண்ணன் ஊத்துருவோமா? போட்டு விட இன்னும் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் கிட்ட இருக்கு போல.
இஷ்டத்துக்கு ஏதாவது மெசேஜ் பேசுவோம்.
காம்ப்ரமைஸ் ஆகி வாழ்க்கையை ஒன்று தேர்ந்தெடுத்துட்டு அப்படின்னா கண்டிப்பா கபிலன் இப்போது ஏங்குற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஏக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத மறக்கவே கூடாது நண்பர்களே. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல
இது
ஒன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசா போட்டு அதுல ஒரு கடையை போட்டு ஏறி குத்தா அப்படி.
அதாவது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து முடிக்கிறானா?
500 எபிசோடு பேசி வச்சிருக்காங்க, அப்ப அவங்ககிட்ட நிறைய கதை இருக்க போனே போன இருக்கேன்.
எல்லாமே இதே பேட்டர்ன்ல தான்டா இருக்கும். ஸ்டார்டிங்ல அவன் இந்த ஊரு பேர் சொல்ல மாட்டானா, லாஸ்ட்ல இந்த சாமியாரு இல்ல ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் இது கொண்டு வருவானா ரிச்சுவலு, லாஸ்ட்ல இந்த சோசியல் மீடியா வச்சு முடிப்பான். இதுக்கு நடுவில் இவன் ஸ்ட்ரெச் பண்ற ஒரு கதை தான்.
டைரக்டர் ஆக வர விரும்புகிறீர்களா சிவா?
சிவா இன்வெஸ்டிகேட்டர்.
இன்வெஸ்டிகேட்டர் ஏமா? இன்வெஸ்டிகேட்டர் இவரு போய் நேர்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போய் நிரஞ்சனா ஏரிக்கரையில போய் நிரஞ்சனா பார்த்த மாதிரி பேசுறது.
முடிய விரிச்சு போட்டு உட்கார்ந்து இருந்தா சோ மோசம்லாம் வளர்ந்து வந்தா.
இல்ல இல்ல, மேஜர் மேஜர் ஃப்ளா இந்த ஸ்டோரி என்ன தெரியுமா, ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்கல்ல,
அதுதான்
அந்த பேர்ல. அதுவே இந்த இந்த வீடியோலயே தப்பு, ஏன்னா கபிலனே ஒண்ணு நேர்ல பாக்கல.
ஆமாடா,
ஏரிக்கரைக்கு போய் தேதியும் கிடைக்கல நிரஞ்சனா. ஏன்னா இவங்க உட்காந்து மத்தவங்க வந்து ஒரு சில ஊர்ல வந்து ஒரு சில இந்த மாதிரி சூசைட் எல்லாம் பெருசா கிராமத்து சைட்ல வந்து பெருசா ப்ரெஷரே இருக்காருல்ல, ப்ரெஷ்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ சூசைட் எல்லாம் பெருசா கிராமத்துல இருக்காது. இந்த மாதிரி வந்து ரொம்ப மன கஷ்டம், ரொம்ப கொடுமை, அது ரொம்ப அவமானப்பட்டதான் அந்த சூசைடுங்கிற கான்செப்டே கிராமத்துல நடக்கும். ஓகே, ஸோ அந்த சூசைடு நடந்த உடனே இவனுங்கெல்லாம் வந்து உடனே பயந்தாயிட்டு இருப்பாங்க. சூசைட் நடந்த அந்த ஆன்மா சோல் வந்து இந்த ஊரை உலகத்தை விட்டு போகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கனே பேசிக்கிட்டு இவனுங்கனே மனப்பிரமையில வந்து ஒரு கதையை வந்து கிரியேட் பண்றானுங்க. ஓகே, அதுக்கு நடந்த வந்து மே இந்த கதை உண்மையா இருக்க போக போக நான் பேசிக்கிட்டு இதெல்லாம் இது உண்மையாக இருந்தா சரி, அந்த தாட்சனாலதான் வந்து நம்ம தங்கச்சியை நம்ம கத்தி குத்து அவன்கிட்ட கத்தி குத்து நம்ம தங்கச்சி இழந்துட்டோமேனு சொல்லிட்டு அந்த குத்த உணர்ச்சின்னா அவங்க அக்காவும் இழந்துட்டுதான் வச்சுப்போம் தூக்கு மாத்திட்டோம். ஓகே, இப்போ ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிட்டோம்னா ரெண்டு பேர் கதையும் அதை இவனுங்கன்னே எழுதுறாங்க கதையும், அதை இவங்கனே குதின்னு போய் அக்காவை காத்துற மாதிரி தான் கதை எழுதி இவனுங்க வந்து அனுசனேட் பண்ணி வச்சிருக்காங்க.
ஆமா, இதுதான் அவரு அவனுக்கு எப்படி அந்த அவங்க அக்காவை அவங்க அக்காவை கூப்பிடுற அந்த இடையில ஒரு ஸ்டோரி வந்துச்சு இல்ல, கல்யாணத்துக்கு
வரானுங்கன்னு
அந்த கதையில இவனுக்கு யாரு சொன்னா? ஊர் மக்கள் எவனா சொல்லி என்னங்களா, இல்ல லாஸ்ட்ல அவன் மாப்பிள்ள இப்படி இறந்தான்னு இவனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு?
அதெல்லாம் தெரியல, பட் அது அதுவுமே ஊருக்கானவங்க சொல்றாங்கன்னு வச்சுப்போம். உண்மையா நடந்துருச்சுன்னா இது உண்மையா நடந்திருந்தாலுமே இதை நேர்ல பார்த்தாரா, நிஜமானே அவர் இறந்தாரா, நிஜமானே அந்த ஏரிக்கண்ணன் தான் இறந்தாரா, இல்ல அவன் ஏரிக்கண்ணை இறந்ததுனால இவனுக்கு வந்து நிரஞ்சனாவையும் அந்த அக்காவையும் ஏரிக்கரைக்கு குதின்னு போயிட்டானுங்களா, இல்ல வீட்டுல இறந்த இந்த அக்கா எப்படி ஏரிக்கரைக்கு போனாங்க நிரஞ்சனா ஒரு அக்கா?
ஒரே குழப்பமா இருக்கு.
எந்த அளவுக்கு வந்து அந்த என்ன சொல்றது கற்பனை தன்மை எந்த அளவுக்கு ஏத்துறானுங்க பாரு. அதாவது ஒருத்தர் ஒரு உடம்புக்குள்ள ஒரு உயிர், அந்த உயிர்ன்னு சொல்றது வந்து என்ன சொல்றாங்க வேர்பல், நம்ம வந்து வினை, ஒரு வினை மாதிரிதான் ஒரு செயல். அந்த செயல் நின்னதுக்கு அப்புறமா வந்து அந்த மூச்சு நின்னதுக்கு அப்புறம் வந்து அந்த செயல் நின்று போச்சு. ஸோ அதோட விஷம் தான் வந்து நம்ம பாதி.
ஆமாம்
அந்த பாடி அதுக்கப்புறம் வந்து எதுவுமே ரன் ஆகாதனால வந்து டீகம்போசிஷன் ஆகுறது தான் வந்து நேச்சர். ஸோ
அவ்வளவுதான்,
அந்த
அதான் சிம்பிள்.
டீகம்போசிஷனு இந்த டீகம்போசிஷனை எய்தர் வே நம்ம வந்து சீக்கிரமா பண்ணோம்னா வந்து எரிச்சிடறாங்க, எரிச்சு சாம்பல் ஆக்கிடறாங்க. இல்லை நம்ம வந்து அதை புதைக்கிறதுனால என்ன யூஸ்னா வந்து அது ஃபாசில் ஃபியூயலா ஒரு 1000 வருஷம் கழிச்சு வந்து அது ஒரு ஃபாசில் ஃபியூயலா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து புதைக்கிறது ஒவ்வொருத்த ஒவ்வொரு விஷயமா வந்து பண்றாங்க, அவ்வளவுதான். அதை வந்து வெளியே வச்சிருந்தா வந்து ஸ்மெல் வந்து அந்த பாதியில இருக்க டிசீஸ் அந்த ஜெர்ம்ஸ் வந்து பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு எய்தர் வேனை வந்து டீகம்போசிஷனுக்கு இது பண்றாங்க.
அதேதான்.
இதுல இவனுங்க வந்து அந்த கற்பனையோட இது வந்து என்னன்னா வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் செத்தாலுமே வந்து அவங்க வந்து நம்மளோட நினைவுகள்ல வாழ்வாங்க.
நினைவுகள்ல வருவாங்க, சில பேர்
அதாவது ஆமா
வருவானுங்க.
அதேதான் நினைவுகள் மீன்ஸ் இப்ப எப்படின்னா வந்து இப்ப நம்ம அப்பா அம்மாவா இருந்தாலும் வச்சுக்கேன், நமக்கு வந்து நம்ம அப்பா அம்மா புதிச்ச விஷயத்த வந்து நம்ம ஒரு காலத்துல பண்ணும் போது வந்து நம்ம அப்பா அம்மா இந்த காலத்துல இந்த இடத்துல இங்க இருந்தா எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மனசு யோசிக்கும்.
இல்ல இப்ப அதே தான்டா.
ஓகே
இப்ப நான் எங்க பழைய வீட்டுல தான் இப்ப நாங்க இருக்கோம். எங்க அப்பா இறந்துட்டாரு, அப்பப்ப அந்த மெமரிஸ் வந்து கிளிக் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நாங்க இப்படி இருந்திருக்கோமே அப்படின்னு. இப்போ அது ஓகே.
அதுதான்
இப்ப ஹாலுசினேஷன் இப்ப இது எப்படி மாறும், இந்த இடத்துல இவர் இப்ப இருந்துகிட்டு இருக்காருன்னு நினைச்சேன்னா அது வந்து என்னோட அது ஹாலுசினேட்டா தான் ஆகும். அந்த மாதிரி தான் இவங்க பண்றது.
அதே சோ அந்த கதையை வந்து இவங்க ஹாலுசினேஷன் தான், அதாவது நம்ம பிரெயின் வந்து ஒன்னுட்ட இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கவே ஒத்துக்காது. சோ வந்து இல்ல ஒண்ணு நாளைக்கு வந்து மிஸ்டர் ஜி கேவும் மாறணும்.
இல்ல இதை நம்ம பிராக்டிக்கலா தான் பேசி ஆகணும். ஏன்னா இவனுங்க ஆப்டர் லைஃப் சோலுக்கு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு உடம்புக்குள்ள போறோம் அது இதுன்னு நிறைய கதை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா கொஞ்சமா மூளை யோசிங்களா. இப்ப நமக்கு ஒரு கால் இல்லைனாலே நடக்க முடியாதுன்னு ஆயிருச்சு. நீ உனக்கு உடம்பே இல்லாதப்ப நீ எப்படி இது என்ன சென்சஸ் உன்னால பயன்படுத்த முடியும், அது எப்படி லாஜிக்கே இல்ல.
அதான் லாஜிக்லெஸ் தான். எந்த அளவுக்கு பேசாங்கன்னா வந்து உடம்புக்குள்ள ஒரு சோல் இருக்குன்னு சொல்லிட்டு போய், ஆனா அந்த சோலுக்கு அந்த சோலுக்கே வந்து இவனுக்கு கரெக்டான டெஃபினேஷன் இந்த சோல்ன்ற ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஆன்மா ஆத்மான்னு சொல்லிட்டு
ஆன்மா அது என்ன
அது வந்து டிஃபைன் தான் இருக்கு.
என்ன இது என்ன புரியல இவங்க பண்றது.
அதுதான் இவங்க என்ன ஆகுது, அதான் அந்த அலுசினேஷன் கிரியேட் பண்ணி ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணாங்க. இப்ப நமக்குமே என்னது நம்மளோட பிரெயினோட வேலையே என்னது, நம்ம இவனா இந்த கதையை கேட்டோம்ல, இந்த கதையோட சக்சஸ் விஷயமே இவன் சொன்ன இந்த இவனோட ஸ்டோரியோட சக்சஸே வந்து அவன் சொல்ல சொல்ல நம்ம மைண்ட்ல வந்து இமேஜினேஷன் போய்கிட்டே இருக்கும்.
ஆமா நான் நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பேன், ஒரு நான் பார்த்த ஊரை வச்சு.
ஆமா நம்ம வந்து படத்துல பார்த்ததோ இல்லை நம்ம ஏதாவது நேர்ல பார்த்ததோ வச்சு நமக்குள்ள ஒரு கற்பனை கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இந்த கற்பனை இல்லாம சொல்ற மாதிரிலாம் அந்த கற்பனைக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துக்கிட்டே வரும்போது வந்து அப்புறம் அவன் சொல்ற அந்த விரிவி அது விகாரம் கோரம் அந்த மாதிரி சொல்லி அதுக்கு உள்ள வந்து அந்த பயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த பயத்தை ஃபிக்ஸ் பண்ணி நமக்குள்ள வந்து பயத்தை கூப்பிட்டு த்ரில்லிங் கொண்டு வந்து நம்மளோட அட்ரினலின் பம்ப் பண்ணுறது தான் இது மோஸ்டா வந்து நம்ம அதேதான். நம்ம என்ன சொல்றது பேய் பயம் இருக்கிறவனுமே வந்து ஏன் வந்து பேய் பயம் இருக்கிறவன் தான் நிறைய இந்த பேய் வீடியோஸை போய் தேடி தேடி பார்ப்பான்.
ஆக்சுவலா எனக்கு இதுல பேய் பயம் கூட ஏன்னா பேய் நம்பிக்கை இல்லை, ஆனா அந்த த்ரில்னஸ் எனக்கு வேணும்னு நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் உட்காந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன் நைட் நேரம்.
ஆனா அந்த அட்ரினலின் பம்புக்காக தான்.
அதேதான்
அதுக்காகவும் அதே மாதிரி வந்து பேய் இருக்குன்னு நம்புறவன் வந்து ஏதாவது பேய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு நம்புறவன் வந்து இதை பார்த்து பார்த்து வந்து அட்ரினலின் பம்ப் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான்.
ஆமா போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண அந்த கோஸ்ட் எபிசோட்ல வந்து தெளிவா பண்ண முடியல, அதுக்கப்புறம் நான் வச்சிருந்த நிறைய வன்மத்தெல்லாம் இதுல தான் கக்கிட்டேன். வந்து சொல்ல வர்றது எங்களை பொறுத்தவரை பேயும் இல்லை ஒரு புண்டையும் இல்லை.
இவனுங்க சொல்றதுலாம் நீ இவனுங்க சொல்றது எப்பவுமே வந்து அந்த பேய்க்கு வந்து கோரமான மூஞ்சி கருப்பு இதுவு அங்கங்க அடிபட்டிருக்கும் முடி எரிஞ்சு போயிருக்கும் அது எரிஞ்சு போயிருக்கும். ஏன் பகல் நேரத்துல வராதா ஆத்மா? பிகாஸ் இவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு இருத்துனா பயம், அதனால வந்து இருத்துன எழுத்தஞ்சாலும் அதை உருவமா கன்சிடர் பண்ணிடும். அந்த உருவத்துக்கு ஒரு வடிவமாக கொடுத்தா முடிஞ்சிச்சு. பகல் நேரத்துல பார்க்க சொன்னா பகல் நேரத்துல பத்தப்பா பண்ணின்னு வெளிச்சது அந்த எப்படி கண்டுபிடிக்கிறது உருவத்தை?
இல்ல ஒரு இடத்துல ஒருத்தன் செத்து இருந்தா அந்த இடத்துல அவன் இருக்கான் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறது.
இல்ல பகல் நேரத்துலயும் அலுசினேட் பண்ணா லூசுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஓடி போயிடுவானுங்க.
ஐயோ லூசுன்னு சொல்லி சிரிச்சாலே நம்மள ஏதோ பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் அதான் போனீங்க.
அதான் மகன் நேரத்துல அலுசினேஷன் பண்ணாலே அவனை வந்து யாரு நார்மல் பீப்புளுமே வந்து மனநல குறைவா இருக்கான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏதாவது யாரோ பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா
அதே சைக்காலஜிக்கலா அவங்க பேச மாட்டானுங்க. இப்ப ஏதாவது சாமியாட்ட கூட்டு போனதான் சரிபட்டு வரும்பானுங்க.
ஆமா சந்திரமுகினே வந்து என்ன சைக்கனஜி பெரிய புலுத்தி அமெரிக்கானே கறிக்கிழங்க வச்சவருன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு கட்டம் போட்டு மாத்திக்கிட்டு இருப்பாரு, பொம்மை மாத்திக்கிட்டு இருப்பாரு.
நான் ரீசெண்டா எந்த பேய் படமுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா கொடுக்க மாட்டேன். இந்த காஞ்சலிங் என்ன பண்ணலாம் வெறுத்துட்டா வாழ்க்கை.
நீ தமிழ்ல வந்து ஆர்எல் மூவிய வந்து ஆர்எல் மூவி சேனலே மாத்திட்டானுங்க, நான் ஜோக் கொண்டு வரேன் அப்படி கொண்டு பயம்லாம் கொண்டு வரலாம். பயத்துக்காக ட்ரை பண்றது ஜம்ஸ்கார் தான் ட்ரை பண்றானுங்க. அதாவது ஆர்எல் மூவி பயம் கொடுக்க மாறுது, த்ரில்லர் மூவி தான் அந்த பயத்தை கொடுக்கும். பயம் மீன்ஸ் அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வைக்கிறது, அந்த பயத்தை கொடுக்கறதுலாம் வந்து த்ரில்லிங்ல வருது. ஹாரர் மூவின்னு வரமாறுது, ஏன்னா ஹாரர்ல எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதான் இது. ஓகே ஏதோ வரப்போகுது.
லாஸ்டா பார்த்த அந்த மலையாள படம் பூதக்கலம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், அது ஓரளவு சிம்பிளா நீட்டா இருந்துச்சு. லாஸ்டா பார்த்த ஒரு நல்ல பேய் படம்னா அதுதான்
ரொமாஞ்சம்க்கும் நல்லா இருந்துச்சுடா.
ரொமாஞ்சம்
கரெக்டா யூஸ் பண்ணிருப்பான், ஆனா ஃபுல்லா காமெடியா போயிட்டு இருக்கோம் நம்ம. அது வரைக்கும் கூட நமக்கு போய் இருக்கா இல்லையான்னு, அதாவது அந்த அவனுங்க தான் ஜோக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைப்போம். கரெக்டா வந்து ஒரு எத்தனை மொத்தம் ஒரு பயமுற்ற மாதிரி ஒரு சீன் செட் பண்ணிருப்பான்.
ரொமாஞ்சம் கூட ஏத்துக்கலாம். ஆமா அது நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன்.
அதுக்குன்னு சொல்லிட்டு பேய் இருக்க மாதிரி அந்த பேய்னா இல்ல, நம்ம பேய் படத்தை பாக்குறதே வந்து ஒரு த்ரில்லிங்காக தான்.
ஆமா இப்ப இவ்வளவு நேரம் என் வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நாங்க நம்பிட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கோம்.
இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிழிச்சிட்டாரு இவரு. இன்வெஸ்டிகேட்டர்
நாங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் அந்த எபிசோட் ட்ரை பண்ணியிருந்தோம், என்ன ஒன்று தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா மொத்த இதையும் நம்ம கக்கிட்டோம்.
ஆமா நாங்க வந்து சயின்டிபிக்லாவும் கொஞ்சம் பேசியிருக்கோம்.
ஓரளவு என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சுன்னா நல்லது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இல்லை எனக்கு நம்ம அதான் நம்ம அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்டா பண்ணுமான்னு தெரியல, அவருக்கு தான் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணிருக்கோம்னு
நினைக்கிறேன்.
நம்மளுக்கு ஜோக் வந்து என்டர்டெயின்மெண்டா இருக்குமான்னு தெரியாது, அப்படி என்டர்டெயின்மெண்டா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அதை தவிர்த்து வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம்.
அதாவது அதாவது இந்த நைட் நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருந்தா இந்த கதை சம்பவம் யாரையாவது த்ரில்லா இருக்குமா அப்படிங்கறதுக்காண்டி இடையில ஒரு மாதிரி ஆஃப் மோட்ல இருந்தேன்.
அதே மாதிரி எபிசோட வந்து கேக்குறவங்க வந்து முனையில டிஸ்கிளைமர் போட்டு எபிசோட கேக்குறவங்க நைட் டைம்ல கேளுங்கடா, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கணும்.
அப்புறம் கேட்க மாட்டானுங்களா, கியூல வச்சுட்டு போயிருவானுங்க சும்மா,
அவளை கேட்கவே மாட்டாங்கன்னு
சொல்லுங்க.
அப்ப வந்து இப்ப சொல்லுவோம், இப்ப சொல்லுவோம் எபிசோட வந்து இது வரைக்கும் கேட்டு முடிச்சிட்டீங்கன்னா, இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா திருப்பி இதை வந்து நைட் டைம்ல கேட்டு பாருங்க, உங்களுக்கு பயம் வருதா இல்ல ஏதாவது இதுவா இருக்காங்க. மேபி உங்களுக்கு கொஞ்சம் பயம் வர மாதிரி இருக்கும் போது வந்து நாங்களே வந்து ஏதாவது பேசி அந்த பயத்தை போக்கிட்டு இருந்தாலும் போக்கிட்டு இருப்போம். பட் பார்த்து சொல்லுங்க,
சில பேருக்கு பேய் நம்பிக்கைகள்லாம் அவங்களுக்கு இது எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. அதாவது பாசிட்டிவ் சொல்றேன், பாசிட்டிவ் வேலை அது அவங்க நல்லதா கூட எடுத்துக்கலாம். அது
என்ன பண்ணுங்க, எபிசோட் முடிஞ்ச எபிசோட் கேட்டுட்டு வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் போடுங்க எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நிறைய பண்ணலாமா, அதாவது இது மாதிரி ரியாக்ஷன் ஆடியோஸ் நிறைய பண்ணலாமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இதுல போன் போது நீ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலோ ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் போடுங்க, நம்மளும் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்த எபிசோட் வந்து
நினைச்ச மாதிரி
இப்ப நான் வந்து பத்தி மந்தமா பேசுறேன், வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அவன் கணக்கெல்லாம் இன்வெஸ்டிகேட்டர்னு அதாவது ஒரு பேர் வைக்கிறதா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது இல்ல. சரி ஒரு ஸ்டோரி சொன்னா அதை எப்படி சொன்னா நீ வந்து கன்ஃபஷன் என்ன கோஸ்ட் கன்ஃபஷன் போய் வச்சுக்கலாம்,
ரியல் லைஃப்
என்ன கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவன் வந்து டைட்டில் இருக்கலாம், கேனன் பேரே வந்து கொஞ்சம் ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து கோஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கணும். அதை வந்து இன்வெஸ்டிகேட்டர்னு வச்சிருக்கேன், இன்வெஸ்டிகேட்டர்னா நீ இன்வெஸ்டிகேட் பண்ணியா, என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண,
டிஎம் அனுப்புவோம் ப்ரோ, அதை ரீட் பண்ணுவோம் ப்ரோ,
ரீட் பண்ணி நரேட் பண்ணுவோம் ப்ரோ, அதான் என்னோட இன்வெஸ்டிகேஷன்.
இதுக்கு அண்டர் தி ஜெனர் ஆஃப் டிஎம் கன்ஃபர்ஷனோட.
ஆமா
எப்படியோ, சோ இத்துடன் போற நேரம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த
வர இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட்ல அந்த கதையை நாங்க சொல்றோம். இஃப் யூ ஹேட் எ ஸ்டோரி.
ஆமா நன்றி, வணக்கம்,
பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
பாய் பாய்.